إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد இந்த சபை ஷைத்தானுக்கு விரோதமான சபையாக இருப்பதால் ஷைத்தான் இதனை கெடுப்பதற்காக தூக்கத்தின் மூலமாகவோ அல்லது சிந்தனைகளை வேறு பக்கம் திசை திருப்பியோ எங்களை இந்த உபதேசத்தை விட்டும் தடுப்பதற்கு முயற்சிப்பான். அந்த நேரத்தில் அதற்கு இடம் கொடுக்காது முடிந்தவரை இந்த உபதேசத்திலே கவனம் செலுத்துமாறு முதலாவது நான் வேண்டிக் கொள்கின்றேன். இந்த உபதேசத்தை பொறுத்தவரைக்கும் யாருக்கு இது பிரயோஜனம் அளிக்கும் என்றால், இவர்களுடைய உள்ளங்களிலே ஈமான் இருக்கிறதோ, உண்மையான விசுவாசிகளாக யார் இருக்கிறார்களோ அவர்களிடத்திலேதான் இதற்குரிய பிரயோஜனத்தை நாங்கள் எதிர்பார்க்கலாம். இவர்கள் ஷைத்தானுடைய உள்ளம் படைத்தவர்களாக இருக்கிறார்களோ அல்லது இவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹு தஆலா சீலை வைத்து விட்டானோ, அந்த சீலை உடைக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு இல்லை என்பதையும் முதற்கண் நான் ஒத்துக்கொள்கிறேன். எனவே இந்த உபதேசம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் அதற்குரிய விதத்திலே அது பயனளிக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அல்லாஹு தஆலா இந்த மனித சமூகம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி காலத்துக்கு காலம் நபிமார்களையும் தூதர்களையும் அனுப்பியிருக்கிறார். அந்த நபிமார்கள் தூதர்கள் வந்து அல்லாஹ்வினுடைய வசனங்களை அந்த மக்களுக்கு ஓதி காண்பித்து அவர்களுக்கு தெளிவுபடுத்தி அந்த மக்களை நேரான வழியின்பால் வழிகேடுகளை விட்டும் அவர்களை திசை திருப்பி சத்திய ஒளியின்பால் அவர்கள் அழைத்தார்கள். இந்த அழைப்புக்காக அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து வஹியையும் அந்த நபிமார்களுக்கு இறக்கி வைத்தான். இதனை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட அந்த காலத்திலேயே அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டான், பூமிக்கு நீங்கள் சென்று விடுங்கள், சென்றுவிட்டால் உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் விரோதிகளாக மாறிவிடுவீர்கள், அந்த நேரத்திலே என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். ஃபமன் தபியா ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், யார் என்னுடைய நேர்வழியை பின்பற்றுகின்றார்களோ அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த பூமிக்கு அனுப்பினான். அந்த காலம் தொடக்கம் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமிக்கு வரும் வரைக்கும் அந்த நபிமார்களுக்கு தன்னுடைய வேதங்களின் மூலமாக தன்னுடைய வசனங்களின் மூலமாக அந்த மக்களை வழிபடுத்துவதற்காக சில வசனங்களை அல்லாஹு தஆலா இறக்கியிருக்கிறான். அதே போன்றுதான் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் என்ற வசன என்ற அந்த வேதத்தை இறக்கி அதிலே சுமார் 6666 வசனங்களை அல்லாஹு தஆலா இடம்பெற செய்திருக்கிறார். அதே போன்று அந்த வசனங்களின் ஊடாக இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமிக்கு வந்த ஒரு அருட்கொடை, அவர்கள் ஒரு வழிகாட்டி என்பதையும் அல்லாஹு தஆலா மிக தெளிவாக அவனுடைய வசனங்களின் மூலமாக தெளிவுபடுத்தி இருக்கிறார். எனவே அல்லாஹுனுடைய வசனங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு விசுவாசியினுடைய சிந்தனை, அந்த வசனங்கள் என்னை நேர்வழிப்படுத்துகின்றன, நான் சிந்திக்க வேண்டும், நான் உணர வேண்டும், நேரான சரியான வழியிலே நான் பயணிக்க வேண்டும், வழிகேட்டை நோக்கி நான் சென்றுவிடக்கூடாது என்கின்ற ஒரு நோக்கத்திற்காக அல்லாஹு தஆலா இந்த வசனங்களை இறக்கியிருக்கிறான் என்ற விஷயத்திலே ஒவ்வொரு விசுவாசியும் ஆழமான ஒரு நம்பிக்கையை கொண்டிருக்க வேண்டும். இதை அல்லாஹு தஆலா சூரத்துல் ஆலி இம்ரான் எனும் அத்தியாயத்தின் 103வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், யுபையினுல்லாஹு லக்கும் ஆயாத்திஹி லஅல்லக்கும் தஹ்ததூன். அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து உங்களுக்கு இந்த வசனங்களை இறக்கி உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான். நோக்கம் என்னவென்றால், நீங்கள் நேர்வழி அடைய வேண்டும், நீங்கள் சத்திய பாதையை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை வசனங்களை அவனுடைய தூதர் மூலமாக இறக்கி உங்களுக்கு அல்லாஹு தஆலா எல்லா விஷயங்களையும் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே முதலாவது எங்களுடைய அகைதா, எங்களுடைய நம்பிக்கை என்ன? அல்லாஹு தஆலா இறக்கி இந்த அல் குர்ஆனிய வசனங்கள் இவைகள் என்னை நேர்வழிப்படுத்துகின்றன, இவைகள் என்னை சரியான வழிக்கு கொண்டு செல்கின்றன, ஒரு ஒளிமயமான ஒரு பாதையை நோக்கி அது என்னை இழுத்துச் செல்கிறது, ஒரு வழிகேட்டை நோக்கியோ, ஒரு கூடாத ஒரு அமைப்பை நோக்கியோ, ஒரு பிழையான சித்தாந்தத்தை நோக்கியோ இது இழுத்துச் செல்லவில்லை என்ற ஒரு அடிப்படையை முதலாவது நாங்கள் எங்களுடைய மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த வசனங்களை பொறுத்தவரைக்கும் உண்மையான விசுவாசிகளுடைய தன்மை இந்த வசனங்கள் விஷயத்திலே எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் ஆய்வு செய்தால் அதையும் அல்லாஹு தஆலாவினுடைய அல் குர்ஆனிய வசனம் மிக தெளிவாக எங்களுக்கு அடையாளப்படுத்துகிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரத்துல் அன்பால் எனும் அத்தியாயத்தின் 2வது வசனத்திலே சொல்கிறான், இன்னமல் முஃமினூனல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். விசுவாசிகள் யாரென்றால் அவர்களுக்கு அல்லாஹை பற்றி ஞாபகப்படுத்தப்பட்டால் உடனே அவர்கள் உள்ளங்கள் நடுங்கிவிடும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாதுஹு ஜாதத்ஹும் ஈமானா. அவர்களுக்கு அல்லாஹினுடைய வசனங்கள் மட்டும் மோதி காண்பிக்கப்படுமாக இருந்தால் அவர்களுக்கு அந்த வசனங்களின் மூலமாக ஈமான் அதிகரித்துவிடும் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான், வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். இந்த வசனத்தின்படி நடந்து அவர்கள் தங்களுடைய ரப்பின் மீதே தவக்குள் வைக்கக்கூடியவர்களாக, முழு நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே வேதங்கள் இறக்கப்பட்டதன் நோக்கமும், அதிலே பல வசனங்கள் இறக்கப்பட்டிருப்பதன் நோக்கமும் ஒரு மனிதன் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக. இந்த வேதத்தினுடைய வசனங்களை காணக்கூடிய ஒரு முஸ்லிமுடைய, ஒரு மூமினுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும்? உடனே அவர்கள் அல்லாஹை அஞ்சுவார்கள், அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும், ஈமான் அதிகரிப்பின் காரணமாக அந்த வசனத்தின்படி செயலாற்றக்கூடியவர்களாக, அந்த வசனத்தின்படி அமல் செய்யக்கூடியவர்களாக அந்த விசுவாசிகள் ஆகிவிடுவார்கள். இதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறார், பல மன் ஔஃபா பிஅஹ்தீஹி வத்தகா ஃபின்னல்லாஹு யுஹிப்புல் முத்தகீன். இவர்கள் அல்லாஹோடு செய்த உடன்படிக்கைகளை நிறைவேற்றி அவர்கள் அல்லாஹை அஞ்சியும் கொள்கிறார்களோ நிச்சயமாக அல்லாஹு தஆலா இத்தகைய முத்தகீன்களை, அல்லாஹை அஞ்சக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகின்றான் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறார். அல்லாஹினுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டவுடன் அவைகளை நம்பி அதனை ஈமான் கொண்டு அதற்காக பயந்து அதனை முழுமையாக ஏற்றுக்கொண்டு யார் தன்னுடைய வாழ்நாளிலே அல்லாஹை அஞ்சி செயல்பட்டு அதனை நல்ல முறையிலே நடைமுறைப்படுத்துகிறார்களோ அவர்கள் உண்மையான விசுவாசிகளாக அவர்கள் இருப்பார்கள். இதே நேரத்தில் அல்லாஹுனுடைய வேத வசனங்களை ஓதி காண்பிக்கப்படுகின்ற பொழுது மாற்று நடவடிக்கைகளிலே ஈடுபடக்கூடியவர்களும் இருப்பார்கள். இவர்களை பற்றியும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே அதிகமாக சொல்கின்றான். இவர்களுடைய தன்மை என்னவென்றால், அல்லாஹுனுடைய வேத வசனங்கள் அவர்களுக்கு நன்றாக தெரிந்தும் அதனை நன்றாக விளங்கியும் அவர்கள் சொற்ப விலைக்கு அதனை விற்றுவிடக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இதனை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல் லதீன யஷ்தரூன பி அஹ்தில்லாஹி வ அய்மானிஹிம் தமனன் கலீலா, இவர்கள் அல்லாஹோடு உள்ள உடன்படிக்கையும் அதே போன்று சத்தியங்களையும் இவர்கள் அற்ப விலைக்கு விட்டுவிடுகின்றார்களோ, உலாஇகல்லா ஹலாகலஹும், அவர்களுக்கு எந்த விதமான பாக்கியமும் ஃபில் ஆஹிரா மறுமை நாளிலே கிடையாது. வலா யுகல்லிமுஹுமுல்லாஹ், அல்லாஹு தஆலா அவர்களோடு பேசப்போவதில்லை. வலா யன்துரு இலைஹிம், அவர்களை அந்த மறுமை நாளிலே பார்க்கவும் மாட்டான். வலா யுசக்கீஹிம், அவர்களுக்கு எந்த ஒரு கண்ணியமோ எந்த ஒரு மரியாதையோ அந்த மறுமை நாளிலே கிடையாது. அது மட்டுமல்ல, வலஹும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய கடுமையான வேதனை இருக்கிறது என்று சூரத்துல் ஆலை இம்ரான் என்னும் அத்தியாயத்தின் 76வது 77வது வசனங்களிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இவர்கள் அல்லாஹோடு செய்த அந்த உடன்படிக்கை பைஅத்தை முறிக்கிறார்களோ அதனை நிராகரிக்கிறார்களோ, அதே போன்று அல்லாஹுடைய வசனங்களை சொற்ப விலைக்கு விற்றுவிடுகின்றார்களோ, அவர்களுக்கு மறுமையிலே எந்த ஒரு பாக்கியமும் கிடையாது. இந்த உலகத்திலே வேண்டுமென்றால் அவர்கள் உயர்வான ஒரு அந்தஸ்துக்கு உயர்ந்து செல்லலாம், அவர்களை பல மனிதர்கள் பாராட்டலாம், அவர்களுக்கு பல அந்தஸ்துகள் இந்த உலகத்திலே கிடைக்கலாம், பல செல்வாக்குகள் அவர்களை வந்து குவியலாம். ஆனால் மறுமையை பொறுத்தவரைக்கும் அவர்களுக்கு மறுமையிலே எந்த பாக்கியமும் கிடையாது. அதே போல அந்த மறுமைக்கும் இந்த உலகத்துக்கும் அதிபதியான அந்த அல்லாஹுடைய எந்த ஒரு கண்ணியமும் அவனுக்கு கிடையாது. அல்லாஹு தஆலா அவனை பார்க்க போவதும் இல்லை, அவனோடு பேச போவதும் இல்லை, மாறாக துன்புறுத்தக்கூடிய கடுமையான வேதனை அவனுக்கு இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிய வசனத்திலே மிக தெளிவாக சொல்கிறார். எனவே இந்த அல்லாஹுனுடைய வசனங்களை விற்பது என்றால் என்ன? ஒருவரிடத்திலே ஒரு சில குர்ஆன்கள் இருக்கிறது, அந்த குர்ஆனை ஒரு விலைக்கு அவர் விற்றுவிட்டு வருகிறார் என்றால் இதுவா அல்லாஹுடைய வசனங்களை விற்பது என்று கேட்டால் இல்லை. அல்லாஹுடைய வசனங்களை விற்பது என்றால் அல்லாஹுடைய வசனங்களை தெளிவாக அறிந்தும் அது இதைத்தான் போதிக்கிறது என்பதை அழகாக உணர்ந்தும் அந்த வசனங்களை ஒரு பக்கம் தள்ளிவிட்டு அதனை புறக்கணித்துவிட்டு அதற்கு மாற்றீடாக உலக லாபம் ஒன்றை எதிர்பார்த்து அந்த வழியிலே இறங்குவதுதான் அல்லாஹுடைய வசனங்களை விற்பது. இந்த வேலையை யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்த பல நபிமார்களுடைய உம்மத்தை சார்ந்தவர்களும் கச்சிதமாக செய்தார்கள். அதே வேளை இன்று முஸ்லீம் என்று சொல்லப்படக்கூடிய சமூகங்களிலே அரங்கேறிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே அரங்கேற்றம் எங்களுடைய ஜமாஅத்திற்குள்ளும் நுழைந்துவிடக் கூடாது என்கின்ற ஒரு ஆணித்தரமான ஒரு கொள்கையிலே ஒவ்வொரு விசுவாசியும் இருந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹுடைய வசனங்களை மதிக்கக்கூடியவர்களாக, அதனை கண்டு பயப்படக்கூடியவர்களாக, அதற்காக செயலாற்றக்கூடியவர்களாக, அதற்காக துணிந்து செல்லக்கூடியவர்களாக விசுவாசிகள் மாற வேண்டும். அதனை புறக்கணிக்கக்கூடியவர்களாகவோ அதனை விற்று அதற்கு பகரமாக உலக லாபங்களை அடையக்கூடியவர்களாகவோ எந்த ஒரு விசுவாசியும் மாறக்கூடாது. இதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் மிக தெளிவாக எங்களை தடுக்கிறான். வலா தஷ்தரு பிஅஹ்தில்லாஹி தமனன் கலீலா, அல்லாஹுனுடைய உடன்படிக்கைகளை நீங்கள் அந்த ஆயத்துகளை அத்தாட்சிகளை நீங்கள் ஒரு அற்ப விலைகளுக்கு விற்றுவிடாதீர்கள். இன்னமா இந்தல்லாஹி ஹுவ கைருல்லக்கும், அப்படி நீங்கள் விட்டுவிட்டு உலக லாபத்தை அடைந்து விட்டால் அவைகளை பொறுத்தவரையில் அது நிலையானது அல்ல. ஆனால் அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு இருப்பதோ அது மிகவும் சிறந்ததாகும். இன் குந்தும் தஆலமூன், நீங்கள் உண்மையிலேயே அறியக்கூடியவர்களாக இருந்தால். மா இந்தக்கும் என்பத், உங்களிடத்திலே இருக்கக்கூடிய அல்லாஹுனுடைய வசனங்களை விற்று நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த லாபங்கள் எல்லாம் அழிந்துவிடக்கூடியது. வமா இந்த அல்லாஹி பாக், அல்லாஹ்விடத்திலே இருக்கக்கூடியவைகள் அது நிரந்தரமானவை. வலநஜியல் சபரு அஜ்ரஹும் பி அஹ்சனி மா கானூ யஅமலூன். எவர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை ஏற்று அதன்படி செயலாற்று அதற்காக வேண்டி பொறுமையாகவும் இருக்கிறார்களோ அத்தகையவர்களுக்கு நாங்கள் மிகச்சிறந்த கூலியை வழங்குவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான், மன் அமில ஸாலிஹன் மின் தகரின் அவ் உன்சா. அல்லாஹ்வுடைய வசனங்களை ஏற்று ஆணாயிருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதன்படி செயலாற்றுகின்றார்களோ பஹுவ முஃமினுன், அவர்கள் விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நிலையில் பல நுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, மிக மனமான சாந்தமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் அவர்களுக்கு கொடுப்போம். வல நஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பி அஹ்சனி மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்து கொண்டிருந்த நல்ல காரியங்களின் காரணமாக அவர்களுக்குரிய அந்த கூலிகளை நாங்கள் சிறப்பாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சூரத் நஹ்ல் எனும் அத்தியாயத்தின் 95, 96, 97 வசனங்களிலே மிக தெளிவாக சொல்கிறார். எனவே அல்லாஹினுடைய வசனங்கள், அது அல்லாஹின் மூலமாக அல் குர்ஆனிலே எங்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டாலும் சரி, அல்லது அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அவர்களுடைய வழிகாட்டலின் மூலமாக எங்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டாலும் சரி, ஒரு உண்மையான விசுவாசி இது அல்லாஹிடம் இருந்து வந்தது, என்னை படைத்த அல்லாஹு தாலா, எனக்கு இந்த வளங்களை தந்த அல்லாஹு தாலா, நான் இந்த அமைப்பிலே தான் பூமியிலே வாழ வேண்டும் என்று தீர்மானித்து எனக்கு இந்த வசனங்களை இறக்கியிருக்கிறான் என்ற அடிப்படையிலே ஒவ்வொரு விசுவாசியும் இதனை சரியாக உள்வாங்கி செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹுனுடைய வசனங்களை சொற்ப கிரியைகளுக்கு விற்கக்கூடியவர்களுடைய தண்டனைகளை அல்லாஹு தாலா பல இடங்களிலே பல விதமாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். அவைகளை விரிவாக இங்கு எனக்கு விளக்கப்படுத்துவதற்கு நேரம் கிடையாது. சுருக்கம், நாங்கள் அல்லாஹுடைய வசனங்களை முழுமையாக ஏற்று நடக்கக்கூடியவர்களாக, அதற்காக அஞ்சக்கூடியவர்களாக, அதை இந்த பூமியிலே நிலைநாட்டக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டுமே ஒழிய அற்ப லாபங்களுக்காக, உலக லாபங்களை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவைகளை நாங்கள் விற்றுவிடக்கூடாது. இது அல்லாஹு தஆலா மிகவும் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி காலங்களிலே வரக்கூடிய ஃபித்னாக்கள் சம்பந்தமாக மிக தெளிவாக சொன்னார்கள். ஸஹீஹ் முஸ்லிமிலே 118 இலக்கத்திலே இந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கலாம். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பாதிரு பில் ஆமால், நல்ல அமல்களுக்கு நீங்கள் ஒருவருக்கொருவர் முந்திக் கொண்டு சென்று விடுங்கள். ஃபித்னன் கத்இல் லைலில் முஸ்லிம், இருள்மிக்க தொடரான பல ஃபித்னாக்கள் வருவதை போன்று, இருள்மிக்க இரவு எப்படி இருள்களாக வருகிறதோ அதே போன்று இந்த ஃபித்னாக்கள் உங்களை வந்து அடைவதற்கு முன்னால் நீங்கள் நல்ல விஷயங்களிலே ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு முந்திக் கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் யுஸ்பிஹுர் ரஜுலு முஃமினன், அது எந்த அளவு தாக்கம் செலுத்தும் என்றால் ஒரு மனிதர் காலையிலே விசுவாசியாக அவர் காலை அடைவார். அதே போல வயும்சி காஃபிரன், அவர் காஃபிரான நிலையிலே மாலை அடைந்து விடுவார். அந்த 12 மணித்தியாலத்திற்குள் அவருடைய ஈமான் பறிபோகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அல்லது அவ் யும்சி முஃமினன், அவர் மாலை அடைகின்ற பொழுது ஒரு விசுவாசியாக இருப்பார், வயுஸ்பிஹு காஃபிரா, காலை அடைகின்ற பொழுது அவர் காஃபிராக ஆகிவிடுவார். அந்த 12 மணித்தியாலத்துக்குள் அவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டுவிடும் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த காலத்திலே இருக்கக்கூடிய அந்த மனிதர்களுடைய நிலைமை என்னவென்றால், யபீஉ தீனஹு பிஅரதின் மின துன்யா, உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு சொற்ப லாபத்திற்காக, ஒரு குறுகிய ஒரு லாபத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தீனையே அவர் துறந்து விடுவார், விற்று விடுவார் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு காலங்களிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே அல்லாஹினுடைய இந்த அல் குர்ஆனிய வசனங்களை, அதே போன்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு தேர்ந்தெடுத்து தந்த இந்த தீனை ஒரு காலம் நாங்கள் இழக்க முடியாது, அதனை நாங்கள் விட்டுவிட முடியாது. அதனை விட்டுவிட்டு மறுமை நாளிலே கை சேதப்பட்டவர்களாக பெரும் தண்டனை அனுபவித்தவர்களாக எல்லா படைப்புகளுக்கும் மத்தியிலும் தலையை குனிந்து குறுகிய ஒரு நிலையிலே நாங்கள் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக இந்த உபதேசங்களை நீங்கள் சரியான முறையிலே சிந்தித்து அல்லாஹுனுடைய வசனங்களை விளங்கி அதன்படி செயலாற்றுவதற்கு ஒவ்வொரு சகோதரர்களும் முயற்சி செய்ய வேண்டும். அதேபோன்று இந்த அல்லாஹுனுடைய வசனங்களை மிக குறைவான விலைக்கு விற்று தன்னுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ளக்கூடியவனின் மூலம் அவனிலே ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன என்பதை நாங்கள் விளங்கிக் கொண்டால், முதலாவது பாதிப்பு அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதிலேயே அர்த்தம் கிடையாது. அவன் வெறுமனே போலியாக இந்த இஸ்லாத்திலே இருப்பானே ஒழிய உண்மையான விசுவாசியாக அவனால் இருக்க முடியாது. அது மட்டுமல்ல, அவனுடைய அனைத்து பழைய பாவங்களையும் அல்லாஹுத்தாலா கொண்டு வந்து அவன் மீது சுமத்தாட்டி விடுவான். இதனை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு விளக்கப்படுத்தினார்கள். அவர்கள் வந்து அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், அனு ஆஹது பிமா அமில்னா ஃபில் ஜாஹிலியா. அல்லாஹின் தூதரே, ஜாஹிலியத்திலே நாங்கள் நிறைய தவறுகளை செய்திருக்கிறோம், நிறைய பிழைகளிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். இந்த ஜாஹிலியத்திலே நாங்கள் செய்த குற்றங்களை இஸ்லாத்திற்குள்ளே நாங்கள் வந்ததன் பிறகு அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பிடிக்கப்படுவோமா என்று அந்த நபித்தோழர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹ்ஸன ஃபில் இஸ்லாம், யார் இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்து அந்த இஸ்லாத்திலே அவர் நல்ல முறையிலே நடந்து கொண்டு செல்கிறாரோ, லம் யுஆஹத் பிமா அமில ஃபில் ஜாஹிலியா, அவர் ஜாஹிலியத்திலே செய்த எப்படிப்பட்ட குற்றமாக இருந்தாலும் அவர் குறை பிடிக்கப்படவே மாட்டார், அல்லாஹு தஆலா அவருடைய குற்றங்களை மன்னித்து விடுவார். இதை அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் பயத் செய்து இந்த இஸ்லாத்திலே நுழையக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த இஸ்லாம் இதற்கு முன்னால் உள்ள எல்லா பாவங்களையும் அது அழித்து விடுகிறது, ஆனால் நிபந்தனை அவர் அந்த இஸ்லாத்திற்கு பிறகு தன்னை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். அந்த இஸ்லாத்திலே அவர் சரியாக இருக்க வேண்டும், அல்லாஹுடைய வசனங்களை சரியாக உள்வாங்கி அமல்படுத்தக்கூடியவராக அவர் இருக்க வேண்டும். ஆனால் வமன் அஸ்ஸா ஃபில் இஸ்லாம், யார் இஸ்லாத்திற்குள் நுழைந்ததன் பிறகு தன்னை சீர்திருத்திக் கொள்ளவில்லையோ, அதே பழைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் பாவங்களையும் ஜாஹிலிய செயல்பாடுகளையும் மீண்டும் அந்த இஸ்லாத்திற்குள்ளே அவர்கள் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறார்களோ, உஹிதபில் அவ்வல் வல் ஆகிர், முந்தி செய்த பாவங்களையும் அதே போன்ற இந்த இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்ததன் பிறகு அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களையும் வைத்தவர் அல்லாஹ்விடத்திலே குற்றம் பிடிக்கப்படுவார் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இஸ்லாத்திலே நாங்கள் நுழைந்தால் எங்களுடைய எண்ணங்கள் தூய்மையாக இருப்பதோடு அந்த அல்லாஹ்வுடைய வசனங்களின்படி செயலாற்றக்கூடியவர்களாக, அதனை புறக்கணிக்காதவர்களாக, எங்களுடைய மன உச்சை எதனை சொல்கிறதோ அதன் பின்னால் செல்லாதவர்களாக நாங்கள் இருந்தால்தான் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். பாவங்கள் மன்னிக்கப்படுவது மட்டுமல்ல, யார் இப்படி நடந்து கொள்கிறார்களோ ஃஉலாஇக யுபத்திலுல்லாஹு சய்யாஆதிஹிம் ஹஸனாத், இப்படியானவர்களுடைய பாவங்களை கூட அல்லாஹு தஆலா நன்மையாக மாற்றிவிடுகிறான் என்றும் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான். யார் தன்னை சீர்திருத்திக் கொண்டவர், இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்ததன் பிறகு தன்னிடத்திலே ஏற்கனவே இருந்த அனைத்து ஜாஹிலிய கொள்கைகளையும் ஜாஹிலிய தவறுகளையும் விட்டுவிட்டு சரியான முறையிலே இந்த இஸ்லாத்தை பின்பற்றியவருடைய பழைய பாவங்கள் எல்லாம் அல்லாஹு தஆலா நன்மையாக மாற்றிவிடுகிறான். அதே நேரம் யார் தன்னை சீர்திருத்திக் கொள்ளாமல் அதே பாவங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்களோ, அதே பாவங்களை வைத்தும் அதே போன்று அதற்கு முன்னால் இஸ்லாத்திலே இணைவதற்கு முன்னால் ஜாஹிலியத்திலே என்ன என்ன அட்டகாசங்களை புரிந்தார்களோ அதே அட்டகாசங்களை கொண்டு அவர்கள் மீண்டும் பிடிக்கப்படுவார்கள். எனவேதான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு உத்ஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, விசுவாசிகளே நீங்கள் இஸ்லாத்திற்குள் பூரணமாக நுழைந்து விடுங்கள். இஸ்லாத்திலே ஒரு கால், ஜாஹிலியத்திலே ஒரு கால் வேண்டாம், இஸ்லாத்திலே ஒரு கால், ரித்தத்திலே ஒரு கால் வேண்டாம். அல்லாஹு தஆலா தடுக்கிறான், நீங்கள் இஸ்லாத்துக்குள்ளே பரிபூரணமாக நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான். வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், இஸ்லாத்திற்குள் நுழைந்ததன் பிறகு ஷைத்தான் சும்மா விட்டு விடுவான் என்று நினைத்து விடக்கூடாது. அவன் பல ஆசைகளை கொண்டு வருவான். முன்னர் இருந்த ஆசைகளை காட்டிலும் இஸ்லாத்திலே அந்த பாவங்கள் விஷயத்திலே கடும் ஆசைகளை அவன் ஊட்டுவதற்கு முயற்சி செய்வான். அந்த நேரத்தில் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். பின்பற்றினால் ஏற்படக்கூடிய முதலாவது விளைவு என்ன? அவர்களுடைய எல்லா பாவங்களும் திரும்பி கொண்டு வரப்படும். அந்த கொண்டு வந்து அதன் மூலமாக அவர்கள் குற்றம் பிடிக்கப்படுவார்கள். இதனை நாங்கள் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹு தஆலா இப்படி செய்யக்கூடியவர்களுடைய நிலைமை இப்படியும் சொல்கிறான். உலாஇக அல்லதீன இஷ்தரவு அத்தலாலத பில் ஹுதா, யார் அல்லாஹ்வுடைய வசனங்களை சொற்ப கிரியைகளுக்கு விற்று நேர்வழியை கொடுத்து வழிகேட்டை யார் வாங்கிக் கொள்கிறார்களோ அவர்களுடைய நிலைமை என்னவென்றால், அவர்கள் பில் அதாபி வல் அதாப பில் மஃபிரா, அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை கொடுத்துவிட்டு அல்லாஹ்வுடைய தண்டனை அவர்கள் வாங்கிக் கொள்கின்றார்கள். ஃபமா அஸ்பரஹும் அலன் நார், இப்படி செய்யக்கூடியவர்கள் நாளை மறுமை நாளிலே நரகத்திலே அந்த கடுமையான தண்டனையிலே எப்படி அவர்களால் பொறுமையாக இருக்க முடியும் என்றும் அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ரா எனும் அத்தியாயத்தின் 175வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறார். இப்படி செய்யக்கூடிய முனாஃபிக்குகள் நயவஞ்சவர்கள் இஸ்லாத்திலே போலி வேஷங்களை போட்டுக்கொண்டிருப்பவர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான், உலாஇக அல்லதீன இஷ்தரவு அத்தலாலத பில் ஹுதா, அவர்கள்தான் வழிகேட்டை கொடுத்து வழிகேட்டை எடுத்துக்கொண்டு நேர்வழியை விட்டவர்கள். ஃபமா ரபிஹத் திஜாரத்துஹும், இவர்களுடைய இந்த வியாபாரம் ஒரு காலம் லாபம் தரக்கூடிய வியாபாரமாக இருக்காது. அதே போன்று அவர்கள் நேர்வழி அடைந்தவர்களும் அல்ல என்பதை அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொல்கிறார். இப்படி இந்த சத்தியத்திற்குள்ளே நுழைந்து கொண்டு யார் அல்லாஹ்வுடைய வசனங்களை அற்ப லாபங்களை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக விற்கிறார்களோ அதன் மூலமாக அவர்கள் இஸ்லாத்திற்கோ அல்லது அல்லாஹுக்கு ஏதாவது ஒரு கேடு செய்துவிட வேண்டும் என்று அவர்கள் நினைத்தால் அது அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு பிழை. அதையும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் மிக தெளிவாக சொல்கிறான். இன்னல்லதீன இஷ்தரவுல் குஃப்ர பில் ஈமான், இவர்கள் ஈமானை கொடுத்துவிட்டு குஃப்ரை மீண்டும் வாங்கிக் கொள்கிறார்களோ லன் யதுர்ருல்லாஹ ஷைஅ, அவர்கள் அல்லாஹுக்கு எந்த ஒரு தீங்கும் செய்ய முடியாது. ஒரு கடுகு பிரமாணமான ஒரு தீங்கையும் அவர்கள் அல்லாஹுக்கு செய்ய முடியாது. வலஹும் அதாபுன் அலி, மாறாக அல்லாஹ் அவர்களுக்கு தீங்கு செய்வான், அவர்களுக்கு கடுமையான துன்புறுத்தக்கூடிய வேதனை இருக்கிறது என்று சூரத்தில் ஆலை இம்ரான் எனும் அத்தியாயத்தின் 177வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறார். எனவே இந்த சத்தியம் விளங்கியதன் பின்னர், ஹலால் ஹராம் தெளிவானதன் பின்னர், எது சரியான வழி எது பிழையான வழி என்பது தெளிவாக உணர்ந்த பின்னர், யார் அவைகளையெல்லாம் விட்டுவிட்டு மீண்டும் அவர்கள் எந்த வழிகேட்டிலே இருந்தார்களோ அதே வழிகேடுகளை அவர்கள் விலைக்கு வாங்கிக் கொண்டால் அவர்கள் அல்லாஹுக்கு எந்த ஒரு தீங்கும் செய்யப்போவதில்லை. அதனை அல்லாஹு தஆலா ஹதீஸுல் குதுசிலே மிக தெளிவாக சொல்கிறார். நீங்கள் இந்த பூமியிலே முன்னால் வந்தவர்களும் பின்னால் வந்தவர்களும் இடையிலே இருக்கக்கூடியவர்களும் எல்லோரும் சேர்ந்து அல்லாஹை நீங்கள் நிராகரித்தீர்கள் என்றால், அவனுடைய சத்தியத்துக்கு எதிராக நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்றால் அவனுடைய ஆட்சியிலிருந்து எந்த ஒன்றும் குறையப்போவதில்லை. அதே போல நீங்கள் முன்னால் வந்தவர்கள் பின்னால் வரக்கூடியவர்கள் இடையிலே இருக்கக்கூடியவர்கள் பூமியிலே வந்த போன அனைவரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம், இந்த இஸ்லாத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம், ஒரே கூட்டமைப்பிலே நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட அவர்கள் அல்லாஹ்வுடைய ஆட்சியிலிருந்து எந்த ஒன்றை கூட்டப்போவதில்லை. நாங்கள் நேர்வழி அடைவதால் அல்லாஹ்வுடைய வசனங்களை பின்பற்றுவதால் அல்லாஹ்வுடைய வசனங்களின் பிரகாரம் நாங்கள் நடந்து கொண்டு செல்வதால் எங்களுக்கு தான் லாபங்களே ஒழிய அதனால் அல்லாஹுக்கு எந்த ஒரு லாப நஷ்டங்கள் கிடையாது. நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினால் அவருக்குத்தான் நன்றி செலுத்திக் கொள்கிறார். யார் அல்லாஹுக்கு அநியாயம் செய்து கொள்கிறாரோ அவர் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொள்கிறார் என்று அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொல்கிறார். எனவே இந்த இஸ்லாத்திற்குள் நாங்கள் நுழைந்ததன் பிறகு மீண்டும் ஜாஹிலிய கொள்கைகளோ ஷிர்க்குகளோ குஃபர்களோ பிதாத்துகளோ அல்லது எந்த விதமான வெளிப்படையான பாவங்களோ மீண்டும் நாங்கள் கொண்டு வருவதற்கோ அதை அனுமதிப்பதற்கோ அதனை தடுக்காமல் இருப்பதற்கோ எங்களுக்கு யாருக்கும் உத்தரவாதம் இல்லை. இவைகளை நாங்கள் சரியாக இதிலே கவனம் செலுத்தி இதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் தங்களை தாங்கள் திருத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார்கள். இஸ்லாத்திற்குள் நுழைந்ததன் பிறகு இந்த நேர்வழிக்கு பகரமாக குஃப்ரை வாங்குவதிலே முதலாவது இடத்திலே இருக்கக்கூடியது ஷிர்க். அல்லாஹுக்கு இணை வைப்பு, அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய விஷயங்கள் பல விடயங்களிலே அடங்குகின்றன. ஒரு மனிதர் சிலையை வணங்குவதும் ஷிர்க். ஒரு மனிதர் அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்வதும் ஷிர்க். ஒரு மனிதர் தாகூத்துக்கு சட்டம் கேட்டு செல்வதும் ஷிர்க். அந்த தாகூத்தினுடைய ஆட்சி இந்த பூமியிலே நடைபெற வேண்டும் என்பதற்காக பாடுபடுவதும் ஷிர்க். அந்த ஆட்சிக்காக வேண்டி தன்னுடைய வாக்குறுதியை கொடுப்பதும் ஷிர்க். அதற்கு அங்கீகாரம் அளிப்பதும் வழிகள். அதே போன்று எவர்கள் சூனியம் செய்கிறார்களோ அவர்கள் ஷிர்க் வைத்து விட்டார்கள். எவர்கள் அல்லாஹ்வின் இந்த இஸ்லாத்தை ஏற்றதன் பிறகு தொழுகை விடுகிறார்களோ அவர்களும் வினை வைத்து விட்டார்கள். இப்படி இந்த ஷிர்க்குகள் பல விதங்களிலே இருப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தில் நுழைந்ததன் பிறகு ஒரு மனிதனிலே நுழையக்கூடிய பாரதூரமான ஒரு விடயமாக இந்த ஷிர்க் இருக்கிறது. தாகூத்தினுடைய வழிகளிலே யார் செல்கிறார்களோ, யார் அவர்களுக்காக போராடுகின்றார்களோ அவர்கள் ஷைத்தானுடைய வழிகளிலே இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா விசுவாசிகளை பற்றி சொல்கிறான், அல்லதீன ஆமனு யுகாதிலூன ஃபீ ஸபீலில்லாஹ். உண்மையான விசுவாசிகள் யார் என்றால் அல்லாஹினுடைய பாதையிலே அவர்கள் போராடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹினுடைய வார்த்தை மேலோங்க வேண்டும் என்பதற்காக போராடக்கூடியவர்களாக இருப்பார்கள். வல்லதீன கஃபரு, எவர்கள் நிராகரிப்பாளர்களாக இருக்கிறார்களோ, யுகாதிலூன ஃபீ ஸபீலி தாகூத், இந்த தாகூத்துகளுடைய வழிகளிலே போராடக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று சூரத்துன் நிசா எனும் அத்தியாயத்தின் 76வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறார். இஸ்லாத்திலே நுழைந்ததன் பிறகு ஷிர்க் எந்த வழியிலே வந்தாலும் அதனுடைய பாடு அவ்வளவு. யார் ஷிர்க் வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஃபக்கத் ஹர்ரம் அல்லாஹு அலைஹி ஜன்னா, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சுவனத்தை ஹராமாக்கி விட்டான். அவர்கள் இந்த ஜமாஅத்திலே நிரந்தர உறுப்பினராக இருக்கலாம், இந்த பள்ளிக்கு கட்டுப்பட்டவராக அவர் இருக்கலாம், அவர் எந்த ஒரு அடிப்படையிலும் அவர் இருக்கலாம். ஆனால் எவர்கள் இந்த இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்ததன் பிறகு, நான் ஷிர்க் வைக்க மாட்டேன் என்று உடன்படிக்கை செய்ததன் பிறகு மீண்டும் இந்த ஷிர்கான வழிகளை நோக்கி யார் போகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். இந்த உலகத்தில் வேண்டுமென்றால் நாங்கள் அவர்களை அடையாளம் காணாமல் விடலாம், அவர்கள் எங்களுடைய அடையாளத்திற்குள் அகப்படாமல் சென்று விடலாம், ஆனால் அவர்கள் இணை வைப்பாளர். அதே போன்று யார் இணை வைக்கிறார்களோ அவர்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து நாசமாகிவிடும். அது எத்தனை வருடங்கள் சேர்த்து குவித்த மலை போன்ற அமல்களாக இருந்தாலும் சரி. அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து என்ன சொல்கிறான், நபியே உங்களுக்கு வஹி மூலமாக அறிவிக்கப்படுவதும் அதே போன்று உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு வஹி மூலமாக அறிவிக்கப்பட்டதும் என்னவென்றால், லைன் அஷ்ரக்த லயஹ்பிதன் அமலு, நீங்கள் ஷிர்க் வைத்து விட்டால், ஷிர்கான வழியை நோக்கி நீங்கள் சென்று விட்டால் உங்களுடைய அமல்கள் அழிந்து நாசமாகிவிடும் என்றுதான் அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொல்கிறார். எனவே அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். இந்த இஸ்லாத்திற்குள்ளே நாங்கள் நுழைந்ததன் பிறகு மீண்டும் வழிகேடுகளையோ குஃபுர்களையோ ஷிர்க்குகளையோ நாங்கள் விலைக்கு வாங்கிவிடக்கூடாது. அற்ப லாபங்களுக்காக இவ்வாறான ஷிர்க்குகளிலே ஈடுபடக்கூடாது. நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹை பயந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக அல்லாஹை பயப்படுவது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு வெற்றி. யார் அல்லாஹை பயப்படவில்லையோ அவர்களை பொறுத்தவரையில் அவர்களிடத்திலே மறைவான பல குஃபர்களும் ஷிர்க்குகளும் பாவங்களும் நிறைந்திருக்கும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. முந்தைய நபிமார்களுடைய காலத்திலும் அவர்கள் வழிகேடுகளை நோக்கி சென்றதற்கு அடிப்படை காரணங்கள் இந்த வசனங்கள் தெளிவாக தெரிந்தும் அல்லாஹ் இப்படித்தான் சொல்கிறான், அவனுடைய தூதர் இப்படித்தான் போதிக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெளிவாக தெரிந்தும் அதன் வழியிலே அவர்கள் செல்லுவதற்கு முயற்சிக்கவில்லை. காரணம், அவர்கள் இந்த ஆகிரத்தை விட, மறுமை வாழ்க்கையை விட உலகத்திலே கிடைக்கக்கூடிய லாபங்களை தான் பெரிதாக பார்த்தார்கள். வேறு யாருக்கும் போச்சவில்லை. பனு இஸ்ரவேலர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம் மிகப்பெரிய அத்தாட்சிகளை கண்ட ஒரு சமூகம். வலகத ஆத்தைனா மூசா திஸ் ஆயாத்தின் பையினார். அந்த சமூகத்துக்காக வேண்டி அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 9 தெளிவான அத்தாட்சிகளை கொடுத்தார். மிக தெளிவான அத்தாட்சிகள். தன்னுடைய தடியால் கடலை அடித்தார்கள், உடனே கடல் பிளந்தது. இதைவிட பெரிய ஒரு அற்புதம் என்ன இருக்கிறது? இப்படி அல்லாஹு தஆலா 9 மிக தெளிவான அத்தாட்சிகளை கொடுத்தான் என்றாலும் அவர்கள் காலங்கள் செல்ல செல்ல பாவங்களை அதிகரித்து பிழையான வழிகளிலே சென்று வழிகேட்டை நோக்கி அவர்கள் சென்றார்கள். அதனால்தான் ஒரு கட்டத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், வயது கால மூசா அலை கௌமி, மூசா தன்னுடைய சமூகத்தை பார்த்து கேட்டார்கள், லிமத்து உதூனனி, எனக்கு ஏன் நீங்கள் நோவினை செய்கிறீர்கள்? எவ்வளவு அழகான தெளிவான அத்தாட்சிகளை காட்டி அல்லாஹ்வுடைய வசனங்களை நான் உங்களுக்கு ஓதி காண்பித்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு நீங்கள் ஏன் நோவினை செய்கிறீர்கள்? வகத் தாலமூன அன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், உங்களுக்கு நன்றாக தெரியும் நான் அல்லாஹ்வினுடைய தூதர் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும், இப்படி இருந்தும் நீங்கள் என்னை ஏன் நோவினை செய்கிறீர்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார். ஏன்? அவர்களிலே உள்ள கோளாறு என்ன? பலம்மா ஜாகு அஜாகல்லாஹு குலூபஹம், அவர்களுக்கு தெளிவாக தெரிந்தும் அவர்கள் வழிகேடுகளை நோக்கி நகர்ந்தார்கள், பிழையானவைகளை நோக்கி அவர்கள் நகர்ந்தார்கள். அதன் காரணமாக அல்லாஹு தஆலா அவர்களுடைய உள்ளங்களையும் வழிகேட்டை சார்ந்த உள்ளங்களாக அல்லாஹு தஆலா ஆக்கினான். வலா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன், இப்படி பாவம் செய்யக்கூடிய சமூகங்களுக்கு அல்லாஹு தஆலா நேர்வழி காட்டப் போவதில்லை என்று அல்லாஹு தஆலா சூரத்து ஸஃப் எனும் அத்தியாயத்தின் 5 வசனத்திலே மிக தெளிவாக சொல்கிறார். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சமூகத்துக்கு ஏற்பட்ட அந்த துப்பாக்கியமான ஒரு நிலை, எந்த அளவுக்கு அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்றால், தன்னையும் தன்னுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சுட்டி காட்டி அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், இவந்த சமூகத்தை விட்டும் எங்களை நீ பிரித்துவிடு, இவர்கள் எங்களுக்கு வேண்டாம், இவர்களுக்கும் எங்களுக்கு மத்தியிலே ஒரு பிரிவினை ஏற்படுத்திவிடு என்று சொல்லுகின்ற அளவுக்கு 9 அத்தாட்சிகளை கண்ட சமூகம் மாறினார்கள் என்றால், அதே ஒரு சூழ்நிலை எங்களுக்கு ஏற்படாது என்று ஒரு காலம் எங்களால் உத்தரவாதம் அளிக்க முடியாது. அது ஏற்படும். இஸ்லாத்தினுடைய வரலாறு அப்படி. இஸ்லாத்தினுடைய அந்த வரலாறுகளையும் அந்த விடயங்களையும் நாங்கள் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அந்த தாக்கம் ஏற்படும். இஸ்லாம் அழிவது என்பது வெளித்தரப்பினர்களால் அல்ல, வெளி மக்கள் வந்து படையெடுத்து இந்த இஸ்லாத்தை அழிக்க முடியாது. அவர்கள் பல ஆதாரங்களை கொண்டு வந்து இஸ்லாத்தை தரைமட்டமாக ஆக்க முடியாது. மாறாக இந்த இஸ்லாத்திற்குள் ஏற்றுக்கொண்டவர்களால், இந்த இஸ்லாத்திற்குள் உள்ளே இருப்பவர்களால், உள்ளே குழி தோண்டப்பட்டு புதைக்கப்பட்டு பல சதித்திட்டங்கள் உருவாக்கப்பட்டு பல மாறுபாடான விஷயங்கள் உருவாக்கப்பட்டு அதன்படி அவர்கள் நடப்பதன் காரணமாகத்தான் இஸ்லாம் அழியக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இது இஸ்லாத்தினுடைய ஒரு தன்மை. அந்த இடத்திற்கு நாங்கள் எங்களுடைய இஸ்லாத்தை எங்களுடைய உயிர் இருக்கும் வரைக்கும் நாங்கள் இடம் கொடுக்க கூடாது, அதற்காக பாடுபடக்கூடியவர்களாக, அதற்காக சிரமப்படக்கூடியவர்களாக, அதனை உண்மையிலேயே உணர்ந்த விசுவாசிகளாக நாங்கள் எப்பொழுது மாறுகின்றோமோ அப்பொழுதுதான் எங்களை பாதுகாக்க முடியும். இந்த இஸ்லாத்திற்குள் இருந்து கொண்டு யார் குளிபறிக்கின்றார்களோ அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான், நபியே, உண்மையிலே எதிரிகள் அவர்கள் தான், அவர்கள் விஷயத்திலே நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். வெளியிலே இருப்பவர்கள் எதிரிகள் தான், அவர்களுடைய எதிரித்தனத்தை காட்டிலும் அந்த எதிர்த்தனத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய தாக்கத்தை காட்டிலும் உள்ளே இருந்து வரக்கூடிய அந்த எதிர் விளைவுகளும் தாக்கங்களும் மிக கடுமையானது என்பதனால் தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், உலாஇக ஹுமுல் அதுவு ஃபஹதர், அவர்கள்தான் உண்மையான எதிரிகள். நபியே பஹதர்ஹும், இவர்களுடைய விஷயத்திலே நீங்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இந்த இஸ்லாம் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் சகோதரர்கள். அல்லாஹு தஆலா யாருக்கும் இலகுவிலே வழங்குவதில்லை. ஏன்? ஆயிரத்திலே ஒருவர் தான் இஸ்லாத்திலே நோக்கி செல்லக்கூடிய ஒருவர், வேறு எல்லோரும் வழிகேட்டை நோக்கி போகக்கூடியவர்கள். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மறுமையிலே அழைத்து சொல்லுவான், நரகத்தினுடைய பட்டாளங்களை வெளியேற்றுங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்பார்கள், யா அல்லாஹ், எப்படி நான் அடையாளம் கண்டுகொள்வது? நரகவாசிகள் யார், சுவர்க்கவாசிகள் யார் என்பதை எப்படி நான் தெரிந்து கொள்வது? அல்லாஹு தஆலா சொல்லுவான், ஒவ்வொரு ஆயிரத்திலும் 999 நரகம், ஒரே ஒன்று சொர்க்கம். இந்த பாக்கியம் யாருக்கும் கிடைக்காது. ஆனால் கிடைத்தும் யார் இதனை வீண்விரயம் செய்கிறார்களோ அவர்களை விட பெரிய குற்றவாளி யாரும் கிடையாது. ஆனால் அல்லாஹு தஆலா இந்த சத்தியத்தை, இந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். அதனை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம், அதனை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதனை வைத்து செயலாற்றக்கூடியவர்களாக, உண்மையிலே அதனை பாதுகாக்கக்கூடியவர்களாக, அந்த அமானிதத்தை சரியான முறையிலே நிறைவேற்றக்கூடிய விசுவாசிகளாக நாங்கள் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உபதேசத்திலும் செய்யக்கூடிய உபதேசம் என்ன? லா ஈமான லிமன் லா அமானத்தல. எவருக்கு அமானிதத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு தன்மை யாருக்கு இல்லையோ அவரிடத்தில் ஈமானே கிடையாது. ஈமான் கொஞ்சம் இல்லை என்று சொன்னால் பரவாயில்லை, ஈமான் என்ற இனத்தையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், அமானிதத்தை நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு ஈமானே கிடையாது என்று சொன்னார்கள். இஸ்லாம் இருக்கிறது, இது மிகப்பெரிய ஒரு அமானத் எங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. இந்த அமானிதத்தை நாங்கள் வானங்களின் பாலும் பூமியின் பாலும் மலைகளின் பாலும் பிரமாண்டமான படைப்புகளின் பாலும் நாங்கள் எடுத்து வைத்தோம். ஆனால் அவைகள் மறுத்துவிட்டன, அதனை கண்டு அவர்கள் அவைகள் பயந்து விட்டன. ஆனால் வஹமலஹல் இன்சான், நான் இந்த பேரை செய்கிறேன் என்று பெரிய நினைப்பிலே மனிதன் சுமந்து கொண்டான். இன்னஹு கான பதூமன் ஜஹூலா, இந்த பொறுப்பு விஷயத்திலே அவன் மடமைத்தனமாகவும் அதே போன்று அவன் அநியாயம் செய்யக்கூடியவனாகவும் இருந்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இந்த அமானிதத்தை சரியான முறையிலே நிறைவேற்றக்கூடிய ஒரு பாரிய பொறுப்பு எங்கள் மீது தரப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்பை நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி செய்து நிறைவேற்ற வேண்டும். எதிர்காலத்திலே வரக்கூடிய எங்களுடைய பிள்ளைகளுடைய கையிலே அந்த அமானிதத்தை நிறைவேற்றியவர்களாக, பாதுகாக்கப்பட்ட அமானிதமாக அவர்களுடைய கையிலே மட்டும் நாங்கள் ஒப்படைத்து விட்டால் எங்களுடைய பொறுப்பு நீங்கிவிடும். அதற்காக வேண்டி எங்களுடைய வாழ்நாள் வரைக்கும் போராட வேண்டிய, அதற்காக வேண்டி முயற்சி செய்ய வேண்டிய ஒரு கட்டாய கடமையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் தடையாக இருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரிக்கக்கூடிய, அதனை புறக்கணிக்கக்கூடிய அந்த தன்மைகளிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும். நாங்கள் அன்றாடம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வெளிப்படையான பாவங்களாக இருந்தாலும் சரி, அதே போன்று மறைவான பாவங்களாக இருந்தாலும் சரி, எத்தகைய பாவங்களாக இருந்தாலும் அந்த பாவங்களிலிருந்து எங்களையும் நாங்கள் விடுதலையாக்கிக் கொள்வதோடு எங்களை சார்ந்த சகோதரர்களையும் விடுதலையாக்கிக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு தேவை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இதன் அடிப்படையில் எங்களிடத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில தவறுகளை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். யாரிடத்திலே அந்த தவறுகள் இருக்கிறதோ, யார் அந்த தவறுகளை காண்கின்றார்களோ, அவர்கள் முடிந்த அளவு தங்களை திருத்திக் கொள்வதற்கு அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தீன் இந்த மண்ணிலே எங்களால் வளருவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டுமே ஒழிய, எங்களின் காரணமாக அந்த தீனுக்கு அவப்பெயர் உண்டாகுவதற்கோ, ஒரு கெட்ட பெயர் உருவாகுவதற்கோ, எங்களை பார்த்து ஒரு மனிதன் வழிகேடான கொள்கையை நோக்கி திசை திரும்பி செல்வதற்கோ எங்களுடைய செயல்பாடுகள் அமைந்துவிடக் கூடாது என்பதை நாங்கள் ஆழமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதிலே நான் சொல்லக்கூடிய முதலாவது விஷயம் ஒரு உபதேசம், அதாவது ஒரு மனிதர் ஒரு தவறை எங்களிடத்திலே சுட்டி காட்டினால், அது எப்படியான ஒரு தவறை எங்களிடத்திலே அவர் சுட்டி காட்டினாலும் அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சரியான ஒரு மனப்பான்மை எங்களிடத்திலே வர வேண்டும். ஒரு ஒரு தவறை சுட்டி காட்டுகிறார், அந்த நேரத்தில் அது உங்களிடத்திலே இருக்கிறது, அதே போல உங்களுடைய குடும்பத்திலே இருக்கிறது, உங்களை சார்ந்தவர்களிடத்திலே இருக்கிறது, அவரிடத்திலே இருக்கிறது, இவரிடத்திலே இருக்கிறது என்று அதற்கு ஆதாரம் தேடுவது என்பது ஒரு விசுவாசியினுடைய தன்மை இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், وَإِنِ امْرَأٌ شَتَمَكَ وَعَيَّرَكَ بِأَمْرٍ لَيْسَ هُوَ فِيكَ فَلَا تُعَيِّرْهُ بِأَمْرٍ هُوَ فِيهِ. உங்களை ஒரு மனிதர் வந்து திட்டுகிறார், உபதேசம் செய்வதல்ல, ஒருவர் வந்து திட்டுகிறார், அதே போல உங்களை குறை சொல்கிறார். எப்படி குறை சொல்கிறார், உங்களிடத்திலே இல்லாத தவறுகளை கொண்டு வந்து இது உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, பல துஅயிர்ஹு பி அம்ரின் ஹுவ ஃபீஹி, அவர்ல உள்ள குறைய கூட நீங்க சொல்லாதீங்க. இன்னைக்கு நாங்கள் ஒரு தவறை சொல்ல போனால் அதை நாங்கள் திருத்துவதற்கு முயற்சி செய்தால் அப்ப அவர் செய்கிறார், இவர் செய்கிறார், அவரும் இவரும் சுவனத்திற்குரிய சுவனவாசிகள் என்று அடையாளம் காட்டப்பட்டவர்களா, அவர்கள் சுவனவாசிகள் என்று நன்மாராயம் கூறப்பட்டவர்களா, அவரையும் இவரையும் நீங்கள் உங்களுடைய தவறுக்கு ஆதாரமாக காட்டுகிறீர்கள். உங்களுடைய தவறு இருக்குது, குர்ஆன் ஹதீஸில் உங்களுடைய தவறு சுட்டி காட்டப்பட்டால் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை எங்களிடத்தில் வரணும். அதற்கு பகரமாக ஒருவரை ஒருவர் காரணம் காட்டிக்கொண்டு நாங்கள் இருந்தோம் என்று சொன்னால் யார் திருந்துவது? ஒராள ஒராள் சாட்டிக்கிட்டு இருந்துகிட்டே இருக்கிறதா, திருந்துறது இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஒரு ஆள் வந்து பேசுறார், உங்களை இல்லாத குறைய வந்து சொல்றார், அந்த நேரத்தில் கூட நீங்க அவர்ல உள்ள குறைய கூட சொல்லிடாதீங்க. இதே நேரத்தில் எங்கள்கிட்ட என்ன நடக்குது, ஒரு ஆள் உண்மையிலே தவறு செஞ்சிருக்கிறார், அவர்கிட்ட போயிட்டு இப்படி ஒரு தவறு உங்கள்கிட்ட இருக்குது அதை நீங்க திருந்திக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னா அவர் என்ன செய்யறாருன்னா இல்லாத குறைய அள்ளிட்டு வர, வேறு யாருடைய குறைகளை கொண்டு வந்து அதற்கு முட்டுக் கொடுப்பதற்கு அவர் தப்பிப்பதற்கு அவர் முயற்சிக்கிறார். இந்த தன்மையிலிருந்து முதலாவது நாம் விடுதலையாக நாம் திருந்தோம், நாம் ஒவ்வொருவரும் திருந்த வேண்டும். ஒவ்வொருவரும் முதலாவது தன்னை பார்த்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய நடத்தைகளை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும், தன்னையும் சீர்படுத்தி அடுத்தவர்களையும் சீர்படுத்துவதற்குரிய முயற்சி அவர்கள் ஈடுபட வேண்டும். இது முதலாவது என்னுடைய உபதேசம். இரண்டாவது, தொழுகையை பொறுத்தவரையில் இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, இஸ்லாத்தினுடைய அடிப்படை தூண்களிலே இரண்டாவது தூண் தொழுகை. ஒரு மனிதன் மறுமையிலே அல்லாஹுடைய சன்னிதானத்திலே முதலாவது அவனுடைய அமல்கள் விஷயத்திலே விசாரிக்கப்படக்கூடியது தொழுகை. அந்த தொழுகை சரியாக இருந்தால்தான் ஏனைய விஷயங்களை அல்லாஹ்ட்ட காட்டி யா அல்லாஹ் எல்லாம் சரியா இருக்குது, இந்த தொழுகையும் சரியா இருக்குன்னு தப்பிக்கொள்ளலாம். அதே நேரத்தில் ஒரு ஆள் தொழுகையில பொழுபோக்கு செய்தார்னு சொல்லி சொன்னார், தொழுகையை சரியாக அவர் நிறைவேற்ற இல்லைன்னு சொல்லி சொன்னார், அதனுடைய நேரங்களை அவர் சரியாக பேணவில்லை என்று சொன்னார், அதான் ஓசை கேட்டும் அந்த பள்ளியினை நோக்கி பள்ளியினுடைய அந்த இடத்தை தாண்டி அவர் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அவற்றை இருக்குமாக இருந்தால் அவர் அல்லாஹ்விடத்தில் கணக்கு கொடுத்து கொள்ள மாட்டார். அவர் அந்த தொழுகை விஷயத்திலே கணக்கு கொடுக்க முடியவில்லை என்றால் அவருடைய நிலைமை பாரதூரமான ஒரு நிலைமை, அல்லாஹ் பாதுகாக்கணும், அவர் நரகத்திலே சென்று விடுவார். இன்றைக்கு தொழுகை விஷயத்திலே மிக பிழையான பொடுபோக்கான ஒரு நிலைமை எங்களிடத்திலே காணப்படுகிறது. எத்தனை சகோதரர்கள் அவர்கள் வீடுகளிலே இருந்து கொண்டு எந்த காரணமும் இல்லாமல் இருந்து கொண்டு அல்லது இந்த தொழுகைக்கு அதான் சொல்லப்பட்டதன் பிறகும் பள்ளி வளாகத்தை விட்டு தாண்டி போறாங்க, தொழுகைக்கு அவர்கள் சமூகம் அளிப்பது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், அதானுடைய நேரத்திலே சமூகம் அளிக்காமல் அந்த தொழுகைகளிலே கலந்து கொள்ளாதவர்களை பற்றி சொன்னார்கள், இஸ்தஹவத அலைஹிம் ஷைத்தான், ஷைத்தான் அவர்களை ஆக்கிரமிக்கிறான், அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகிறான். ஷைத்தான் ஆக்கிரமிச்சிட்டா அதுக்கு பிறகு என்னத்தை சொன்னாலும் விளங்க, யார் என்னுடைய வசனங்களை புறக்கணிக்கிறார்களோ நுகையில்லஹு ஷைத்தானன் ஃபஹுவலஹு கரீன், அவருக்கு நாங்கள் ஒரு ஷைத்தானை சாட்டி விடுவோம், அவனே அவருடைய நெருங்கிய கூட்டாளியாக இருந்து கொண்டிருப்பான் அல்லாஹு தஆலா சொல்றான். அல்லாஹ்வுடைய அழைப்பு கேட்கப்படுகிறது பள்ளியிலே, நாங்கள் தாண்டி செல்வோம். எவ்வளவு பெரிய ஒரு குற்றம், வீடுகளிலே இருக்கிறோம் காரணம் இல்லாமல் தொழுகைகளுக்கு நாங்கள் வராமல் இருக்கிறோம், தொழுகைகளிலே நாங்கள் மிகவும் கவனம் செலுத்த வேண்டிய தொழுகை என்ன? இஷா சுப தொழுகை. இஷா சுப தொழுகை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? யார் அந்த தொழுகையிலே கலந்து கொள்ளவில்லையோ, யாருக்கு பாரமாக இருக்கிறதோ அவர்கள் முனாஃபிக்குகள். முனாஃபிக்குகளுக்குத்தான் இந்த தொழுகை பாரமாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். எனவே இஷா சுப தொழுகையிலே யார் கலந்து கொள்கிறார்களோ அவன் இரவின் அரைவாசி, இரவின் முழுவதும் நின்று வணங்கிய கூலி அவருக்கு கிடைக்கும். யார் சுப தொழுகையை ஜமாத்தோடு கலந்து கொள்கிறாரோ அவர் அல்லாஹுடைய பொறுப்பிலே இருக்கிறார். இப்படியெல்லாம் பல சிறப்புகளை கடந்தும் நாங்கள் இஷா சுப போன்ற தொழுகைகளை வராமல் இருந்து கொண்டிருக்கிறோம். சிலர் அன்றாடம் தொடர்ந்து இஷா, அதாவது சுப தொழுகை சூரியன் உதயமானதன் பிறகு தொழக்கூடியவர்களாக இருக்கிறார். தகவல்கள் கிடைக்கிறது. ஆனால் இப்படி தொடர்ந்து தொழக்கூடியவர்கள் யார் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அவர்கள் முனாஃபிக்குகள். அவர்கள் தொழக்கூடிய தொழுகை ஷைத்தானுக்காக வேண்டி அந்த தொழுகை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். எனவே இந்த தொழுகை விஷயத்திலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். முடிந்த வரைக்கும் அதான் ஓசை கேட்கின்ற சந்தர்ப்பத்திலே, எந்த காரணங்களும் இல்லாமல் எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே காரணம் என்று சொன்னால், காரணத்தையும் இரண்டு விஷயங்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணமாக சொன்னார். ஒன்று, அவருக்கு கடுமையான ஒரு நோயாக இருக்க வேண்டும், அல்லது அவருக்கு ஒரு பயம் இருக்க வேண்டும். வெளியே வந்தால் ஏதாவது ஒரு பித்னா நடக்கும், வெளியே வந்தால் தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல். இப்படியான ஒரு சூழ்நிலை இருந்தால் மாத்திரமே ஒருவர் பள்ளிக்கு வராமல் இருப்பதற்கு அனுமதி இருக்கிறதே ஒழிய வேறு எந்த ஒரு காரணத்தையும், அதான் ஓசை கேட்டு யார் பள்ளிக்கு வராமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கவில்லை. இதிலும் நாங்கள் கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று இன்னைக்கு நாங்கள் பார்க்கிறோம், பிள்ளைகளுடைய விஷயங்கள் மிக மோசமான ஒரு நிலைமைகளிலே இருக்கிறது. பிள்ளைகள் வளர்ப்பு மிக மோசமாக இருக்கிறது. பிள்ளைகள் எங்க போறாங்க, எப்ப போறாங்க, எத்தனை மணிக்கு திரும்பி வராங்க, யாரோடு அவங்க சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, தொழுகிறாங்களா இல்லையா, என்ன செயல்பாடுகள் அவங்கள்ட்ட இருக்குது, இந்த விஷயத்தில் பொடுபோக்கான ஒரு சூழ்நிலை எங்கள்கிட்ட இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கணக்கு சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, வர்ரஜுலு ராஇன் ஃபி அஹ்லி பைத்தி, ஒரு மனிதர் தன்னுடைய குடும்பம் விஷயத்திலே அவர் பொறுப்பாளியாக இருக்கிறார், அந்த குடும்பத்திலே நடந்த நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் அவர்களுடைய நன்மை தீமைகள் தொடர்பாக அவர் அல்லாஹ்விடத்திலே மறுமை நாளிலே விசாரிக்கப்படுவார். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வல் மர்அத்து ராஇயத்துன் ஃபி பைத்தி ஜௌஜிஹா, ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய வீட்டிலே அவள் கண்காணிப்பான ஒரு பெண்ணாக இருக்கிறாள், அவளும் அவளுடைய பொறுப்பு தொடர்பாக விசாரிக்கப்படுவாள் என்று சொன்னார். இன்றைக்கு பிள்ளைகளுடைய விஷயத்திலே மிக பொடுபோக்கான ஒரு நிலைமையிலே நாங்கள் இருப்பதை பார்க்கிறோம். பிள்ளைகளிலே படிப்பு விஷயத்திலே நல்ல கவனம் செலுத்துகிறோம். டியூஷன் போறாங்களா வராங்களா நன்றாக கவனிக்கிறோம். அவர்களுடைய உலக உழைப்பு விஷயத்திலே நல்ல கவனம் செலுத்துகிறோம். அதே நேரத்திலே அவர்களுடைய மார்க்கம் சம்பந்தமான விஷயங்களிலே மிக குறைந்த ஒரு கவனிப்பை தான் நாங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இதன் விளைவு என்ன? இந்த இஸ்லாம் அவர்களை விட்டு நழுவிக்கொண்டு செல்கிறது. இஸ்லாத்தை புறக்கணிக்கக்கூடிய பிள்ளைகளாக, இஸ்லாமிய வார்ப்பிலே வளரக்கூடிய பிள்ளைகளாக அவர்கள் இருப்பதில்லை. இஸ்லாமிய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் தொழுகைகளையும் வணக்க வழிபாடுகள் இபாதத்துகளை எல்லாம் புறக்கணிக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஏழை பிரிவுகளிலே உள்ள பிள்ளைகளை காட்டிலும் எங்களுடைய பிள்ளைகள் இஸ்லாமிய அறிவு விஷயத்திலே, இஸ்லாமிய மார்க்கம் சம்பந்தமான விஷயத்திலே, அதிலே பற்றாக இருக்கின்ற விஷயத்திலே பொடுபோக்காக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். காரணம் யார்? இதற்காக காரணம் சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது என்றால், நிச்சயமாக பெற்றோருக்கு தான் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்திலே ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சதகாவின் மூலமான ஒரு ஈத்தம்பழத்தை சாப்பிடுவதை பார்த்தார்கள். சதகா என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்துக்கு ஹராம். அப்படி சாப்பிடுவதை பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே நிறுத்தி சொன்னார்கள், நீ சாப்பிடாதே, பாவம் ஒரு ஈத்தம்பழம், அந்த ஒரு பிள்ளை சாப்பிடட்டும். விடையில்லை, ஹராம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்தாங்க. அப்படி ஒரு உணர்வு அவர்களிடத்திலே இருந்தது. ஆனால் இந்த எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய கண் முன்னால் எத்தனை எத்தனை ஹராம்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறது, அதனை பார்த்து உணர்வற்றவர்களாக உணர்ச்சியற்றவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? இதை பற்றிய கணக்கு நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கொடுக்க வேண்டும். அல்லாஹுத்தாலா விசாரிப்பான். ஒவ்வொரு குடும்ப தலைவரையும் ஒவ்வொரு குடும்ப தலைவியையும் அல்லாஹுத்தாலா விசாரிப்பான். உங்களுடைய பிள்ளையை என்னுடைய கட்டுப்பாட்டீர்களை வளர்த்தீர்களா இல்லையா? அவங்கள ஆரம்பத்தில் கட்டுப்படுத்தாம பொறவு 15 வயசுக்கு பிறகு கட்டுப்படுத்த போனா அவங்க கட்டுப்படுவாங்களா? பழமொழியே இருக்குது, 5 வளையாது 50 வளையுமா? இப்படியான சிறு பிள்ளைகளை அவர்களுடைய இளம் வயதிலேயே இஸ்லாத்தை ஊட்டி, இஸ்லாமிய உணர்வுகளை ஊட்டி, அல்லாஹுடைய அச்சத்தை ஊட்டி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்களுக்கு சொல்லாமல், அவர்களுக்கு உபதேசம் பண்ணாமல், அவர்களுடைய வயது வந்ததன் பிறகு அவர்களுக்கு உபதேசம் செய்வதிலே எந்த விதமான ஒரு பிரயோஜனம் கிடையாது. குறிப்பாக எங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் அவங்க யாரோட சேர்றாங்க, யாரோட நடந்து கொள்றாங்க, யாரோடு அவர்களுடைய கூடிய தொடர்பு இருக்கிறது என்பதை பற்றிய கவனம் நாங்கள் செலுத்த வேண்டிய ஒரு கடமை இருக்கு. ஏன் இன்றைக்கு பல நவீன சாதனங்கள் வந்து, பல பிள்ளையான விஷயங்கள் வந்து இன்றைக்கு சிறு வயசிலேயே பிள்ளைகளை வழிகெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதை போதை வஸ்து பாவனையாக இருக்கலாம், போன் தொடர்புகளாக இருக்கலாம், இப்படி பல விஷயங்கள் இன்று இளைஞர்களையும் இளைஞர்களுக்கு பின்னால் வரக்கூடிய இளம் சமுதாயங்களையும் சீரழித்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் கவனமாக இல்லாவிட்டால், ஆரம்ப நேரத்திலே அதனை நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வராவிட்டால் ஒரு காலமும் எங்களால் கட்டுப்படுத்த முடியாது. ஒரு பிழையான ஒரு நட்பு வளர்வதற்கு முன்னால் அந்த நட்போடு இவருக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது என்றால் முடிந்தவரைக்கும் அதனை நிறுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அவன் கூடாது, அவனோடு சேராதே என்ற ஒரு உபதேசத்தை கொடுத்து தடுத்து நிறுத்தி ஆரம்பத்திலேயே அதனை நிறுத்தினால்தான் பிரயோஜனம். ஆனால் அவர்களுடைய நட்பு வளர்ந்து அந்த நட்பின் மூலமாக பல பிழையான தொடர்புகள் அதிகரித்து பல பாவங்களுக்குள் அவர்கள் அடிமைகளாக ஆகிவிட்டால் அதன் பிறகு உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய எதிரிகள், அவர்கள் உங்களுடைய எதிரிகளாகத்தான் வருவார்களே ஒழிய அந்த நேரத்திலே அவர்களை நீங்கள் கட்டுப்படுத்த முயற்சித்தால் அது மிகப்பெரிய ஒரு தோல்வியைத்தான் உங்களுக்கு தரும். ஆரம்பத்திலேயே இந்த விஷயத்திலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். முடிந்தவரைக்கும் மார்க்க விஷயங்களிலே பிள்ளைகளை நாங்கள் பழக்குவதற்கும் அதனை பயிற்றுவிப்பதற்கும் நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இன்னைக்கு பாருங்க, ஒரு உபதேசம், ஒரு ஜும்மாவுடைய தினம், ஜும்மாவுக்கு புற உள்ள நடக்கக்கூடிய உபதேசங்கள் பிள்ளைகள் இருக்கிறாங்களான்னு பார்த்தா ரொம்ப குறைவு பிள்ளைகள் இருக்குது. பேர்றாங்க, இருக்கிறது இல்லை. எப்படி அவர்களுக்கு அந்த உபதேசங்கள் காதிலே விழப்போகிறது? எப்படி ஒரு நல்ல விஷயங்களை சிந்திக்கக்கூடிய பிள்ளைகளாக அவர்கள் இருப்பார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளை பற்றி என்ன சொன்னாங்க? 7 வயசுல ஏவுங்க தொழும்படி, 10 வயசுல அடிங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்? அந்த இஸ்லாமிய கோட்பாடு, அந்த இஸ்லாமிய வளர்ப்பிலே பிள்ளைகள் வளர வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பல விஷயங்களை எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஆனால் நடைமுறை ரீதியிலே எங்களிடத்திலே மிக சொற்பமானவர்கள் தான் இதிலே கவனம் செலுத்துகிறார்கள். இதிலும் நாங்கள் கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று போதை வஸ்து பாவனை என்பது ஏதோ ஒரு அடிப்படையிலே இன்றைய இளைஞர்களுக்கு மத்தியிலே ஊடுருவதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு மத்தியிலே அது வந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ பெற்றோருக்கு தெரியும், தன்னுடைய பிள்ளை ஒரு போதை வஸ்தை பாவிக்கிறான். யார் யாரெல்லாம் போதை வஸ்தை வைத்து பாவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களோடு என்னுடைய பிள்ளை தொடர்போடு இருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் அதனை கட்டுப்படுத்த முடியாமல், அதனை ஒரு கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர முடியாமல் எத்தனையோ பெற்றோர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய கடமைப்பட்டிருக்கிறார்கள். ஏன்? போதை வஸ்தை பொறுத்தவரையில் அது மதுபானமாக இருக்கலாம், பீடி சிகரெட் சுருட்டாக இருக்கலாம், அதே போன்று மாவா போன்ற தூள்களாக இருக்கலாம், கஞ்சா பாவனையாக இருக்கலாம், எப்படிப்பட்ட போதை வஸ்துக்களாக இருந்தாலும் குல்லு முஸ்கிரின் ஹராம், போதையூட்டக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராம். கலீலுஹு வ கதீருஹு, அது குறைந்ததாக இருந்தாலும் சரி கூடியதாக இருந்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக அதனை தடுத்து விட்டார்கள். ஆனால் இன்று எங்களுக்கு மத்தியிலே மெல்ல மெல்ல அது ஊடுருவதை அவதானிக்கிறோம். ஆனால் ஒரு முஸ்லிம் இதனை ஒரு காலமும் தன்னுடைய வீட்டுக்கோ, தன்னுடைய ஒரு பகுதிக்கோ, தன்னுடைய ஒரு கிராமத்திற்கோ ஊடுருவதற்கு அவர்கள் அனுமதிக்கவே கூடாது. சமீபத்திலே ஒரு வாலிபர், அவர் வெளியூருக்கு வேலைக்கு சென்று வந்திருக்கிறார். இங்கிருந்து போகும்போது நன்றாகத்தான் போனார். எந்த கெட்ட பாவனையும் இல்லை, எந்த போதை வஸ்து பாவனையும் அவரிடத்திலே இல்லை, நன்றாகத்தான் போனார். ஆனால் அங்கு எடுத்துக்கொண்டு வருகிறார் போதை வஸ்து, அதற்கு அடிமையாகிவிட்டார் அவர். மாவாத்தூள் பாவிக்க கூடியவராக அவர் மாறிவிட்டார். அவர் வந்து என்ன செய்கிறார் என்றால், இன்னும் ஒரு சில பேரை வைத்துக் கொண்டு அதனை அறிமுகம் செய்கிறார். மிக தெளிவாக அவருடைய போனிலே அது சார்ந்த பொருட்கள் போட்டோவாக எடுக்கப்பட்டு அந்த பிள்ளைகளுக்கு அவர் காட்டியிருக்கிறார். இதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன? இன்று எத்தனையோ பேர் போதை வஸ்துகளுக்கு அடிமைகளாகி அதிலிருந்து அவர்கள் விடுதலையாக முடியாமல் அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு நிலைக்கு அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே அது வைத்திருக்கிறது. ஆனால் எங்களுடைய பிள்ளைகளும் இவ்வாறானவர்களோடு தொடர்பை வைத்து அவர்களோடு சேர்ந்து இந்த பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டால் நாங்கள் எங்களுடைய தலையிலே கையை வைத்து உட்காருவதை தவிர வேறு வழி கிடையாது. அவர்களும் கெட்டு போவார்கள். நாளை அவர்களுடைய எதிர்காலம், அது உலக எதிர்காலமாக இருந்தாலும் சரி, ஆகிரத்தினுடைய எதிர்காலமாக இருந்தாலும் சரி, பாரிய அளவிலே பாதிக்கப்படும் என்பதையும் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல எங்களிடத்திலே நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிழை, பெண்களுடைய பர்தா விஷயத்திலே பாரிய பிழைகள் நடப்பதை நாங்கள் பார்க்கிறோம். மிக நவீன அமைப்புகளிலே ஹபாயாக்கள் வந்து அதன் மூலமாக அவர்கள் தங்களுடைய உடல் அமைப்புகளையும் அதனுடைய ஷேப்புகளையும் அதனுடைய தோற்றங்களையும் வெட்டி காட்டிக்கொள்ளக்கூடியவாறு அந்த ஹபாயாக்களும் பர்தா அமைப்புகளும் இருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். இதனை பார்த்து கொண்டு எங்களுடைய பிள்ளை போடுவதையோ அல்லது எங்களுடைய மனைவி போடுவதையோ அல்லது எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் போடுவதையோ எங்களால் ஒரு காலமும் அனுமதிக்க முடியாது. அதை நாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஃபர்தா என்ற அமைப்பு ஏன் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா ஏன் சொன்னான், அதன் மூலமாக அவர்கள் கவரப்படக்கூடாது என்பதற்காக, அவர்களுடைய கவர்ச்சிகள் வெளியாக கூடாது என்பதற்காக. இன்றைக்கு அவைகள் வெளிக்காட்டப்படுகின்றன. நவீன பல ஹபாயாக்கள் வருகின்றன, லெகின்ஸ் ஹபாயாக்கள் வருகின்றன, அதே போன்று இன்னும் இறுக்கமான பல ஹபாயாக்கள் வருகின்றன. இதன் மூலமாக அவர்களுடைய உடல் அமைப்புகள் அப்படியே வெட்டி காட்டப்படுகின்றன. ஹபாயாக்களுக்கு பல டிசைன்கள் போடப்படுகின்றன. இன்று ஹபாயாக்களே ஒரு நாகரீகமான ஒரு கலாச்சாரம் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அதனுடைய அமைப்புகளும் தோற்றங்களும் மாற்றம் பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஈரான் பர்தா என்றெல்லாம் போடப்படுகிறது, அவைகளெல்லாம் மிக தெளிவாக பெண்களுடைய அவயவங்களை வெட்டி காட்டக்கூடியவர்களாக அவைகள் இருக்கின்றன. ஈரான் பர்தான் என்றால் என்ன? ஈரான் வாசிகள் யார்? முதலாவது ஈரான்காரர்கள் என்பது பச்சை ஷியாக்கள். அவர்கள் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி இந்த பர்தா அமைப்பு ஒரு முஸ்லிமுக்கு பொருத்தமாக இருக்குமா? வழிகேட்டிலே, மிக உச்சகட்ட வழிகேட்டிலே இருக்கக்கூடியவர்கள் அவர்கள். இப்படியான அபாயாக்களையோ அல்லது பர்தாக்களையோ எங்களுடைய பெண்கள் அணிவதை நாங்கள் ஒரு காலமும் இடம் கொடுக்க கூடாது, அதற்கு அனுமதிக்க கூடாது. அதனை தடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். யார் தடுக்கவில்லையோ அவர்களை பற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூன்று பேர் சுவனத்தினுடைய வாடையை கூட நுகர மாட்டார்கள். அதிலே ஒருவர் தன்னுடைய குடும்பத்திலே குற்றங்கள் இருக்கிறது, பிழைகள் இருக்கிறது, அசிங்கங்கள் நடக்கிறது என்பதை நன்றாக அறிந்தும் ஒரு குடும்ப தலைவர் அனுமதித்துக் கொண்டு அதை பற்றி உபதேசம் செய்யாமல் அவர் இருந்தால் அவருக்கு சுவனத்தினுடைய வாடை கூட கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டும். அதே போன்று முர்த்ததினுடைய துடர்ப்பு எங்களுக்கு மத்தியிலே அதிகமாக காணப்படுகிறது. இஸ்லாமியன் யார், உண்மையான விசுவாசி யார், காஃபிர் யார், முர்த்தத் யார் என்ற எந்த விதமான பாகுபாடுகளும் இல்லாமல் அவர்களோடு அந்நியோன்யமான உறவாடல்கள் எங்களுக்கு மத்தியிலே நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், அதே போன்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பல வசனங்களின் மூலமாக எங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், முர்த்ததுகள் என்பவர்கள், நிராகரிப்பாளர்கள், மிக பகிரங்கமான இஸ்லாத்தினுடைய எதிரிகள் அவர்கள், அவர்களோடு நேசம் பாராட்டக்கூடியவர்களாக, அவர்களோடு தொடர்பு வைத்திருக்கக்கூடியவர்களாக உண்மையான விசுவாசிகள் இருக்க மாட்டார்கள். பல வசனங்கள் இருக்கின்றன. ஞாபகம் ஊட்டலுக்காக ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். இன்னல்லதீன ஆமனு, இவர்கள் விசுவாசம் கொண்டு, சும்ம கஃபரு, பிறகு நிராகரித்து, சும்ம ஆமனு, பிறகு அவர்கள் விசுவாசம் கொண்டு, சும்ம கஃபரு, பிறகு அவர்கள் நிராகரித்து, சும்மஸ்தாது குஃப்ரன், பிறகு மீண்டும் அவர்கள் தங்களுடைய குஃப்ர்களை அதிகரித்துக் கொண்டார்களோ, லம் யக்குனில்லாஹு லியஃபிர லஹும், அல்லாஹு தஆலா அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க போவதுமில்லை, வலா லியஹ்தியஹும் சபீலா, அவர்களுக்கு நேரான பாதையை அல்லாஹ் காட்ட போவதும் இல்லை. யார் ஈமான் கொண்டு காஃபிராகி, ஈமான் கொண்டு காஃபிராகி குஃப்ர்களையே அதிகரித்துக் கொண்டவர்கள், இவர்களுக்கு அல்லாஹு தஆலா நேர் வழி காட்டப் போவதில்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான், பஷீரில் முனாஃபிகீன், நபியே முனாஃபிக்குகளுக்கு நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள். அவர்கள் யார்? பிஅன்னலஹும் அஸாபன் அலீமா, அவர்களுக்கு எப்படி நன்மாராயம் சொல்ல வேண்டும்? அவர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய கடுமையான அல்லாஹுனுடைய வேதனை இருக்கிறது என்பதை நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள். காரணம், அல்லதீன யத்தகிதூன அல் காஃபிரீன அவுலியா மின் தூனில் முஃமினீன், இவர்கள் இத்தகைய காஃபிர்களை, அவர்கள் விசுவாசிகளை விட்டுவிட்டு இந்த காஃபிர்களை அவர்கள் நண்பர்களாக, தங்களுடைய நேசர்களாக அவர்கள் ஆக்கிக் கொண்டார்கள் என்று கூறிவிட்டு அல்லாஹு தஆலா கேட்கிறான், அயபதகூன இந்தஹுமுல் இஸ்ஸா, இப்படி விசுவாசிகளையோடு அவர்கள் நல்ல முறையிலே நடக்காமல், அவர்களோடு அன்பு பாராட்டாமல், அவர்களோடு நல்ல தொடர்பு வைக்காமல், தெளிவாக நிராகரிக்கக்கூடிய இவர்களோடு தொடர்பு வைக்கக்கூடியவர்கள், இவர்களிடத்திலே அவர்கள் கண்ணியத்தை எதிர்பார்க்கிறார்களா என்று கேட்டுவிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவர்கள் கண்ணியம் கொடுப்பார்கள், இவர் என்னுடைய ஆள், இவர் என்னை சார்ந்தவர், இவர் நம்மளை சார்ந்த ஒரு மனிதர், அவரை பாராட்டுவார்கள், அவருக்கு கண்ணியம் கொடுப்பார்கள், ஏனையவர்களுக்கு கொடுக்காத கண்ணியத்தை அவர்கள் கொடுப்பார்கள். அல்லாஹு தஆலா கேட்கிறான், இவர்கள் அவர்களிடத்திலே கண்ணியத்தை நாடுகிறார்களா என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்றான், வலில்லாஹில் இஸ்ஸது வலி ரசூலிஹி வலில் முஃமினீன், அந்த முனாஃபிக்குகள், அந்த முர்த்ததுகள், அந்த நிராகரிப்பாளர்கள் கொடுக்கக்கூடியது கண்ணியம் அல்ல, அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடியது. அதே போன்று அல்லாஹு தஆலா விசுவாசிகளுக்கும் தூதர்களுக்கும் கொடுத்திருப்பதுதான் கண்ணியம் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இதிலே நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய விஷயம் என்ன? எவர்கள் நிராகரிப்பாளர்களோடு, ஈமான் கொண்டு மீண்டும் நிராகரித்த இந்த நிராகரிப்பாளர்களோடு யார் தொடர்பை வைக்கிறார்களோ, அவர்களோடு நட்பு பாராட்டுகின்றார்களோ, அவர்களோடு நேசம் பாராட்டுகின்றார்களோ, அவர்களை அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபபஷ்ஷிரில் முனாஃபிகீன், இந்த முனாஃபிக்குகளுக்கு நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள், பிஅன்னலஹும் அதாபன் அலீமா, இவர்களுக்கு கடுமையான துன்புறுத்தக்கூடிய வேதனை இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அதே போன்று இந்த விஷயத்திலும் நாங்கள் கூடிய ஒரு கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல தாடி விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், பல காலமாக எங்களிடத்திலே நடக்கக்கூடிய ஒரு பாரிய ஒரு குற்றமாக இது காணப்படுகிறது. இது இலகுவான ஒரு குற்றம் அல்ல, பகிரங்கமான ஒரு குற்றம். அல்லாஹு தஆலா தெளிவாக தடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை இட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நிராகரித்து அதற்கு மாற்றமாக நான் நடப்பேன் என்று பகிரங்கமாக காட்டக்கூடிய ஒரு குற்றம்தான் தாடி விஷயத்திலே கை வைப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அவ்ஃபு, தாடியை பூரணமாக வையுங்கள். அர்ஃபு, அதனை நீங்கள் தொங்க விடுங்கள். வஃபிரு, அதனை அடர்த்தியாக வையுங்கள் என்று பல வழிகளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 10 விஷயங்கள் இருக்கின்றன, இஸ்லாத்தினுடைய இயற்கையான தன்மைகளிலே அவைகள் உள்ளது. ஒன்று, பல விஷயங்கள், அதிலே ஒன்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹத்னா செய்து கொள்வதும் அந்த 10 விஷயங்களிலே ஒன்று. அதே போன்று ஒருவர் தன்னுடைய மீசையை கத்தரிப்பதும் தாடியை பூரணமாக வளர்ப்பதும் அந்த 10 இயற்கையான இஸ்லாமிய விஷயங்களிலே ஒன்று. இந்த சமூகத்திலே என்ன நடக்கிறது? எதனை நாங்கள் பார்க்கிறோம்? ஹசனாவுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது, தாடி விஷயத்திலே முன்னுரிமை கிடையாது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய இயற்கையான அந்த 10 விஷயங்கள் என்று சொல்லி அதற்குள்ளே ஹத்னாவையும் உள்ளடக்குகிறார்கள், அதே போன்று தாடி வளர்ப்பதையும் அதற்குள்ளே உள்ளடக்குகிறார்கள், மீசையை கத்தரிப்பதையும் அதற்குள்ளே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளடக்குகிறார்கள். ஆனால் ஹத்னா விஷயத்திலே முன்மாதிரியாக இருக்கிறார்கள், அதனை முன்னிலைப்படுத்துகிறார்கள், தாடி விஷயத்திலே ஃபெயிலாகி விடுகிறார்கள். இதனை நாங்கள் பார்க்கிறோம். இதனை பொறுத்தவரையிலே பகிரங்கமான ஒரு குற்றம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளையை மிக தெளிவாக நேரடியாக நிராகரிக்கக்கூடிய ஒரு குற்றம். அல்லாஹு தஆலா பகிரங்கமான குற்றங்களை மன்னிப்பதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், எவர்கள் பகிரங்க குற்றங்களை செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா மன்னிக்க மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். ஆனால் எங்களிடத்திலே அரங்கேறுகிறது. வயது வித்தியாசம் இல்லாமல் இளம் வயதினரும் அதே வேலையை செய்கிறார்கள், வயது முதிர்ந்தவர்களும் அதே வேலையை செய்வதற்கு அவர்கள் எத்தனைக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது பகிரங்கமான ஒரு குற்றம். பகிரங்கமான ஒரு குற்றத்தை அல்லாஹு தஆலா மன்னிக்கப் போவதில்லை. இந்த விஷயத்திலும் நாங்கள் கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று எங்களுக்கு மத்தியிலே பரவலாக நடக்கக்கூடிய இன்னொரு பாவம்தான் கரண்டையின் கீழ் ஆடை உடுத்துவது. இது இன்று இளைஞர்களுக்கு மத்தியிலும், இளைஞர்களையும் தாண்டி பல பெரியவர்களுக்கு மத்தியிலும் அரங்கேறக்கூடிய மிகப்பெரிய ஒரு குற்றம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? நீ உண்மையிலேயே அல்லாஹ்வினுடைய அடியானாக இருந்தாய், அல்லாஹுக்கு அடிபணியக்கூடிய அவனுக்கு கட்டுப்படக்கூடியவனாக நீ இருந்தால் உன்னுடைய ஆடை கரண்டைக்கு மேலால் உடுத்து. இன்னொரு இடத்திலே சொன்னார்கள், நிச்சயமாக கரண்டையின் கீழ் ஆடை உடுத்துவதே பெருமையில் நின்றும் உள்ளதாகும் என்று சொன்னார். எனவே ஒரு மனிதர் கரண்டையின் கீழ் ஆடை உடுத்துவதே அவருடைய உள்ளத்திலே பெருமை உண்டாக்குகிறது. எவருடைய உள்ளத்திலே மிஸ்காலு ஹப்பத்தின் மின் ஹர்தல், ஒரு கடுகு பிரமாணமாவது சரி பெருமை இருக்குமாக இருந்தால் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நரகத்தை தான் கொடுப்பான், அவர்கள் சுவனம் செல்வதற்கு தகுதியானவர்கள் அல்ல என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த கரண்டையின் கீழ் ஆடை உடுத்துவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் இந்த உலகத்தினுடைய அற்ப லாபங்களை இந்த விஷயங்களில் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இப்படியானவர்கள் மிக தெளிவான இரண்டு பெருமைகளை அவர்கள் செய்கிறார்கள். ஒன்று, அவர்கள் கரண்டையின் கீழ் ஆடை உடுத்துவதே பெருமை. அதே போன்று இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சத்தியம். பத்தருல் ஹக், இந்த சத்தியத்தை நிராகரிப்பதும் பெருமை என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த காரணத்தை கொண்டும் எங்களுடைய பிள்ளைகள் கரண்டையின் கீழ் ஆடை உடுத்துவதை நாங்கள் பார்க்கவே கூடாது. அப்படி பார்த்தால் உடனே அதனை தடுத்து நிறுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே ஆடையோடு பயணம் போறாங்க, எப்படி தொழுகிறாங்க, அவங்களோட தொழுகை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? ஏன்னா ஒன்னும் கரண்டையின் கீழ் ஆடையை உடுத்திட்டு தொழணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? கரண்டையின் கீழ் ஆடை உடுத்தி கொண்டு தொழக்கூடிய தொழுகை அல்லாஹு தஆலா பார்க்க மாட்டான். அப்படி இல்லாவிட்டால் அவர்கள் தங்களுடைய ஆடையை மடித்து கொண்டு தொழ வேண்டும். அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்து விட்டார்கள். ஆடையை மடித்து கொண்டு தொழ வேண்டாம், நான் தடுக்கப்பட்டிருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இவர்களுடைய தொழுகை எப்படி அது சாத்தியப்படப் போகிறது? இதையும் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த விளையாட்டு என்ற பெயரிலே சூது என்பது இன்று இளைஞர்களுக்கு மத்தியிலே, விளையாடக்கூடியவர்களுக்கு மத்தியிலே அரங்கேறி கொண்டிருக்கிறது. என்ன செய்யறாங்க? ஒவ்வொரு டீமும் தள்ளி போடுறாங்க. தள்ளி போட்டு எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக சேர்த்து எடுத்து மிச்ச வச்சு யார் வெல்றாங்களோ அவங்களுக்கு அந்த தொகையை கொடுக்கறது. இது தெளிவான சூது. அல்லாஹு தஆலா ஹராமாக்கி ஒரு உழைப்பு, இந்த ஹராத்தின் மூலம் ஒரு நாள் வெள்ளி, இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தை அவர் தானும் சாப்பிட்டு தன்னுடைய குடும்பத்துக்கும் கொடுத்தால் அவர் ஹராத்தை தான் உட்கொள்கிறார். அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? நிச்சயமாக இந்த சூதும் மதுபானமும் ஷைத்தானுடைய வேலைகளிலே நின்றும் உள்ளது. அல்லாஹு தஆலா இதனை தடுக்கிறான், இதை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்கிறான். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் விளையாட்டு என்ற பேர் போர்வையிலே இது அரங்கேறி கொண்டிருக்கிறது. பல இளைஞர்கள், பல அணிகளுக்கு தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், பல அணிகளை வழிநாட்ட நடாத்தக்கூடியவர்கள், அதிலே விளையாடக்கூடியவர்கள் முஸ்லீம்களாக இருந்து கொண்டு இந்த காரியத்திலே அவர்கள் ஈடுபட்டால் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பிழையை செய்கிறார்கள். இந்த பிழையிலிருந்தும் நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி எங்களிடத்திலே நடக்கக்கூடிய பிழைகள் பல இருக்கின்றன. இவைகளை நான் சொல்லிக் கொண்டு போனால் இன்று இரவு கூட போதாது என்று நினைக்கிறேன். அந்த அளவு பாவங்களிலும் பிழையான விஷயங்களிலும் மார்க்கத்துக்கு புறம்பான விஷயங்களிலும் எங்களிலே ஒரு சிலர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் இதற்கு இரண்டு வேலைகளை செய்ய வேண்டியிருக்கிறது. முக்கியமான ஒரு சில வேலைகளை இதற்கு செய்ய வேண்டியிருக்கிறது. இதனை நாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அது ஒரு அமீருக்கு மாத்திரம் சொந்தமான ஒன்று அல்ல, அல்லது ஒரு குடும்ப தலைவருக்கு மாத்திரம் சொந்தமான ஒன்று அல்ல, அது எல்லா முஸ்லிம்களுக்கும் சொந்தமான ஒன்று. இப்படி நாங்கள் குர்ஆன் ஹதீஸிலே அடையாளம் கண்டுகொண்ட, குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான, அல்லாஹ்வுடைய வேதம் சொல்லக்கூடிய வசனங்களுக்கு புறம்பான விஷயங்களை நாங்கள் எங்களுடைய சமூகத்தை விட்டும் தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு கடமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. நாங்கள் காப்பாற்ற வேண்டும். காப்பாற்றாவிட்டால் எங்களையும் சேர்த்து அவர்கள் அழிவுக்குள்ளே கொண்டு போய்விடுவார்கள். இதற்குரிய அழகிய உதாரணம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன, ஒரு கப்பல் பயணம் செய்கிறது, அதிலே இரண்டு தட்டி இருக்கிறது. முதலாவது தட்டிலே ஒரு சிலர் இருக்கிறார்கள், இரண்டாவது கீழ்த்தட்டிலே ஒரு சிலர் இருக்கிறார்கள். கீழ்த்தட்டிலே இருப்பவர்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டால் மேல்தட்டிலே இருப்பவர்களை நோக்கி அவர்கள் சென்று அந்த தண்ணீரை எடுக்க வேண்டும். கீழ்த்தட்டிலே இருப்பவர்களுக்கு ஒரு ஐடியா படுகிறது, என்ன, கீழே தாராளமாக தண்ணீர் இருக்கிறது, கடல்ல தானே போறோம், அல்லது ஒரு ஆற்றிலேயே போறோம், குளத்திலேயே போறோம், கடல் கீழே நிறைய தாராளமாக தண்ணீர் இருக்கிறது, நாங்க ஏன் மேலே ஏறி பேய்த்து பேய்த்து அவங்கள்ட்ட தண்ணி கேட்கணும்? நாம கீழே ஒரு ஓட்டையை போட்டால், ஒரு துவாரத்தை இட்டால் நாங்கள் அந்த தண்ணி அழகான முறையில் எடுத்துக்கொள்ளலாம் என்ற ஒரு மோட்டுத்தனமான ஒரு ஐடியா அவர்களுக்கு படுகிறது. இதே ஐடியாவை, இதே செயல்பாட்டை அவர்கள் செயல்படுத்தும் போது அதை மேலே உள்ளவர்கள் இவர்களை தடுத்து நிறுத்தி கொண்டால் இவர்களும் தப்பிவிடுவார்கள், அவர்களும் தப்பிவிடுவார்கள். ஏன், கீழே துவாரம் விட்டால், கீழே ஓட்டை வந்து விட்டால், தண்ணி உட்புக ஆரம்பித்து விட்டால் மேலே உள்ளவர்களும் சரி கீழே உள்ளவர்களும் சரி அவர்களுடைய பாடு முடிந்தது. அதே நேரத்திலே மேலே உள்ளவர்கள் புத்தி சுவாதீனமாக நடந்து அறிவை பயன்படுத்தி கீழே உள்ளவர்களை தடுத்து நிறுத்தினார். அவங்களிடம்தானே அவங்க என்னத்தையும் பார்த்துட்டு போட்டும், அப்படி என்று இல்லாமல் அவர்கள் தடுத்து நிறுத்தி அவர்களை நிறுத்தாற்றினால் இவர்களும் தப்பிக்கொள்வார்கள், அவர்களும் தப்பிக்கொள்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்திலே பாவம் செய்பவர்களுக்கும் பாவம் செய்யாமல் அதனை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் உதாரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை சொன்னார். ஒருவர் பாவம் செய்யவில்லை என்றால் அடுத்த கட்டம் யார் பாவங்களிலே ஈடுபடுகின்றார்களோ அல்லாஹுடைய வசனங்களை அற்ப கிரயங்களுக்கு விற்பதற்கு தயாராகிவிட்டார்களோ அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கு அவர்கள் தயாராக வேண்டும். அதற்காக வேண்டி அவர்கள் அஞ்சக்கூடாது, பயப்படக்கூடாது. அவர்களுடைய பயத்திலே அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, நாங்கள் லௌமத்தலாயிம், அல்லாஹ் நகாஃபு ஃபில்லாஹி லௌமத்தலாயிம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுகின்ற விஷயத்திலே யாருடைய பழிச்சொல்லுக்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம். இப்படி சொல்லித்தான் இந்த பயத்தை நாங்கள் எடுக்கிறோம். எனவே இப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஒரு சரியான ஒரு விசுவாசிகளாக இருந்தால், அல்லாஹை அஞ்சக்கூடியவர்களாக இருந்தால், இதனை தடுத்து நிறுத்தக்கூடியவர்களாக, இதனை நிறுத்துவதற்கு பாடுபடக்கூடிய விசுவாசிகளாக நாங்கள் மாற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், நீங்கள் தீமைகளை கண்டு தடுத்து நிறுத்த வேண்டும், இல்லை என்றால் அல்லாஹிடம் இருந்து உங்களுக்கு வேதனை வரும். அந்த நேரத்திலே அது எந்த ரூபத்திலும் வரலாம், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வீர்கள், அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன், பாவங்களை கண்டும் சர்வ சாதாரணமாக அதற்கு பழகி போயுணவர்கள். இவர்களுடைய நிலைமை இப்படி இருக்கிறது. அல்லாஹின் தூதர் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே என்ன சொல்கிறான், வல்தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர், உங்களிலிருந்து ஒரு சமுதாயம், அவர்கள் நலவின் பால் அழைக்கக்கூடியவர்களாகவும், வயஅமுரூன பில் மாரூஃப், நல்லதை ஏவக்கூடியவர்களாகவும், வயன்ஹவுன அனில் முன்கர், தீமையான விஷயங்களை விட்டும் தடுக்கக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருக்க வேண்டும். ஃஉலாஇகஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே நான் மேலே சொன்ன தவறுகளும், மேலே சொல்லாத சொல்ல முடியாத பல தவறுகளும் எங்களிடத்திலே அரங்கேறுவதற்கு, அது அரங்கேறுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கும் பிரிவுகளுக்கும் இடையிலே பாரிய வித்தியாசம் இருக்கிறது சகோதரர்கள். அந்த இந்த வித்தியாசத்தை தற்காத்துக் கொள்ளும் வரைக்கும் இந்த சத்தியத்தை நாங்கள் எங்களுடைய கையில வைத்துக் கொள்ளலாம். எப்பொழுது நாங்கள் அதனை தற்காத்துக் கொள்ள முடியாதவர்களாக நாங்கள் போகிறோமோ, எங்களுக்கும் பிரிவுகளுக்கும் இடையிலே வித்தியாசம் இல்லாத ஒரு சூழ்நிலையை நாங்கள் உள்ளாகிறோமோ, அந்த நேரத்திலே இந்த இஸ்லாத்தை தாரை வாத்தவர்களாக நாங்கள் ஆகிவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அல்லாஹு தஆலா என்னையும் பாதுகாக்க வேண்டும், உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டும். இறுதி வரைக்கும் இந்த இஸ்லாத்தை நிலைநாட்டக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த சமூகத்துக்கு மத்தியிலே குஃப்ரை கண்டபோது, அவர்களுக்கு மத்தியிலே குஃப்ரான விஷயங்கள், பிழையான விஷயங்கள் ஊடுருவதை அவர்கள் கண்டபோது கேட்டார்கள், மன் அன்சாரி இலல்லாஹ், இவைகளை எல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும், இதற்காக வேண்டும் எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யார் என்று அவர்கள் கேட்டார். உடனே ஒரு சிலர் முன் வந்தார்கள், நாங்கள் உதவி செய்கிறோம் அல்லாஹ்வின் தூதரே என்று முன் வந்தார்கள். அதே போன்றுதான் அருமை சகோதரர்களே, இந்த சத்தியம் விஷயத்திலும், இது உண்மையான சத்தியம் என்பதிலே எங்களுக்கு ஒரு கடுகளவும் சந்தேகம் கிடையாது. அதிலே எங்களுடைய உயிரை விடுவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். அந்த சத்தியத்தை தற்காத்துக் கொள்கின்ற விஷயத்திலே, இதற்குள்ளும் குஃபர்களும் பிதாத்துகளும் பாவங்களும் ஊடுருகின்ற விஷயத்திலே எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யார் என்ற ஒரு தேவை எங்களுக்கு இருக்கிறது. இதற்காக அணி திரளக்கூடியவர்களாக, இதற்காக வேண்டி பாடுபடக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி உழைக்கக்கூடியவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும், அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் மாற வேண்டும். அப்படி ஒரு தேவை இஸ்லாத்திற்கு இருக்கிறது. ஏன், அல்லாஹும் அதனைத்தான் சொல்கிறான், உங்களிலே ஒரு சமுதாயம் இப்படி இருக்க வேண்டும், அவர்கள் நல்லதின் பால் அழைக்க வேண்டும், நல்லதை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். ஒருவர் பள்ளியோடு தொடர்பு இல்லாமல் இருக்கிறாரா, அந்த சகோதரத்திலே போய் சென்று அவருக்கு உள்ள அந்த பிழையான ஷைத்தானிய அந்த எண்ணங்களை கழட்டிவிட்டு அவரை இஸ்லாத்தின் பால், சரியான பள்ளி தொடர்புகளின் பால், அல்லாஹ்வுடைய ஞாபகங்களின் பால் கொண்டு வரக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏன், ஈமானை பொறுத்தவரையில் அதனுடைய எரிபொருள் உபதேசங்கள். இந்த உபதேசங்களை வாழ்நாளிலேயே கேட்காதவர்கள் இருக்கிறார்கள், ஒரு வாரத்தில் மட்டும் கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், ஒரு வாரத்தில் வந்திருந்து கூட தூங்கிவிட்டு அந்த நேரத்தை கழித்து விடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இப்படியானவர்களுக்கு ஒரு உபதேசத்துக்கு வாருங்கள் என்று சொன்னால் கூட, அதற்கு வரக்கூடிய அளவுக்கு கூட, அவர்களை அழைத்து கொண்டு வரக்கூடிய அளவுக்கு கூட அவர்களுடைய ஈமானிலே எரிபொருள் கிடையாது. அதனை நாங்கள் சென்று கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எப்படி, ஒரு வாகனம், ஒரு பெட்ரோல் செட்டு இடையிலே நின்று விட்டால், அது நகர முடியாத ஒரு நிலை சூழ்நிலை ஏற்பட்டு விட்டால், உடனே யாருக்கு முடியுமோ அவர்கள் சென்று அதனை கொடுத்து அந்த பெட்ரோல் செட்டு வரைக்கும் கூட்டி செல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கிறதோ அதனை அவர் செய்ய வேண்டும். அதே போன்றுதான் இந்த ஈமான் விஷயத்திலே, அதிலே எந்த விதமான ஒரு தாக்கமும் இல்லாமல், அதிலே ஹைரை நலவுகளை சம்பாதிக்காமல், குறைந்தபட்சம் ஒரு உபதேசத்தை கேட்பதற்கு கூட திராணி இல்லாமல், அதற்கு கூட அவர்கள் தங்களுடைய தியாகங்களை மேற்கொள்ளாமல், எரிபொருள் அற்ற நிலையிலே இருக்கக்கூடிய சகோதரர்களை, இப்பாறான சகோதரர்கள், நன்மையை நோக்கி பாடுபடக்கூடிய சகோதரர்கள் சென்று அவர்களுக்கு எரிபொருளை நிரப்பி பள்ளியை நோக்கி அழைத்து வர வேண்டிய ஒரு தேவை அவர்களுக்கு இருக்கிறது. எனவே இப்படியான ஒரு கூட்டம் எங்களிடத்தில் இருந்தால்தான்
நாங்கள் சரியான முறையிலே எங்களுடைய நன்மைகளை தூண்டுவதற்கும் தீமைகளை தடுப்பதற்கும் அதே போன்று நல்ல நல்ல விஷயங்கள் எங்களுடைய இந்த இஸ்லாத்திலே நடைமுறைப்படுத்துவதற்கும் அது உறுதுணையாக இருக்கும். அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த மனநிலையை தர வேண்டும். எனவே எப்படி அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த மார்க்கு விஷயத்திலே உதவிக்கு ஆள் வேண்டும் என்று கேட்டார்களோ, அல்லாஹுனுடைய தீனுடைய விஷயத்திலே பாடுபட வேண்டும் என்பதற்காக திரட்டினார்களோ, அதே போன்று அல்லாஹு தஆலா உங்களிலே ஒரு சமுதாயம் இதன் அடிப்படையிலே செயலாற்ற வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறானோ, அப்படிப்பட்ட ஒரு குழுவை நாங்களும் எதிர்பார்க்கிறோம். அவர்களுடைய பங்களிப்பு எங்களுக்கு தேவை, அவர்களுடைய அர்ப்பணிப்பு எங்களுக்கு தேவை, அவர்களுடைய கனிவான உபதேசங்கள் எங்களுக்கு தேவை, உண்மையான சமூக அக்கறை கொண்டவர்களான அவர்களுடைய செயல்பாடுகள் எங்களுக்கு தேவை. அது இருக்கின்ற பொழுது இன்ஷா அல்லாஹ் இந்த இஸ்லாத்தினுடைய இந்த ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுத்து நிறுத்துவதற்கும், அது மட்டுமல்ல இந்த இஸ்லாத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று உலகத்தின் பல பகுதிகளுக்கு கொண்டு செல்வதற்கும் அப்படியான ஒரு குழு இயங்குவது என்பது எங்களுக்கு அவசியமாக. எனவே மிக தாழ்வாகவும் அழகாகவும் அருமை சகோதரர்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், உண்மையிலே இஸ்லாமிய பற்று எங்களிடத்திலே இருக்குமாக இருந்தால், சமுதாய அக்கறை கொண்டவர்களாக நாங்கள் இருந்தால், எங்களுடைய பிள்ளைகளுடைய கையிலும் இந்த இஸ்லாம் சரியான முறையிலே பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நல்ல ஆர்வத்திலே உள்ளவர்களாக நாங்கள் இருந்தால், நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த குழுவிலே மனமுவந்து இடம் பிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே இளைஞர்களாக இருந்தாலும் சரி, வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த தரத்திலே அவர்கள் இருந்தாலும் சரி, அப்படி நினைக்கக்கூடியவர்கள் உங்களுடைய பெயர்களை எங்களுக்கு தாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த பெயர்களை வைத்து அவர்களின் மூலமாக இந்த இஸ்லாத்திற்குள் மத்தியில் எங்களுடைய இந்த ஜமாஅத்துக்கு மத்தியில் சகோதரர்களுக்கு மத்தியில் நன்மையை ஏவி தீமையை தடுப்பது மட்டுமல்லாமல் ஏனைய பகுதிகளுக்கும் இந்த இஸ்லாத்தை சொல்லி அதன் மூலமான பாரி அளவு நன்மைகளை நாங்கள் அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும். எனவே அப்படி இருக்கக்கூடிய சகோதரர்கள் உண்மையிலே சமூக ஆர்வம் கொண்ட சகோதரர்கள், சகோதரன் மாஹிரிடத்திலே உங்களுடைய பெயர்களை கொடுத்துக் கொள்ளுங்கள். இது நீங்கள் இங்கே கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் அல்லாஹுக்காக கொடுக்க வேண்டிய ஒரு விடயம் அது. நீங்கள் தனிப்பட்ட முறையில் அவரை சந்தித்து உங்களுடைய பெயர்களை அதிலே இடம்பெற செய்து அந்த இஸ்லாமிய தாவா விஷயத்திலே நல்லதை ஏவி தீமையை தடுக்கின்ற விஷயத்திலே இன்னும் பல இன்னொருன்ன மார்க்க பணிகள் விஷயத்திலே ஜமாஅத்தோடு தலைமைத்துவத்தோடு கைகோர்க்கக்கூடியவர்களாக அதற்காக பாடுபடக்கூடியவர்களாக ஒவ்வொருவரும் மாற வேண்டும். இது ஒரு நிரந்தரமான ஒரு நன்மை, சதகா ஜாரியா, இதை நாங்கள் தவற விட்டுவிடக் கூடாது. எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த பாக்கியத்தை கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையை அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். எனவே மிக நீண்ட ஒரு நேரத்தை நான் எடுத்துவிட்டேன், இதற்காக வேண்டி உங்களிடத்திலே முதற்கட்டம் நான் மன்னிப்பு கோரிவனாக இதனுடைய சுருக்கத்தையும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். அல்லாஹுடைய வேத வசனங்கள் அல்லாஹு தஆலா நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக எங்களுக்கு இறக்கியிருக்கிறான். அதன் அடிப்படையிலே இந்த பூமியிலே நாங்கள் செயலாற்ற வேண்டும், அல்லாஹுக்கு பயப்பட வேண்டும், அதன்படி நாங்கள் வழிநடக்க வேண்டும், ஏனையவர்களையும் வழிநடத்த வேண்டும், அதனை அற்பக்கிரியவர்களுக்கு விற்கக்கூடியவர்களாக நாங்கள் மாறிவிடக்கூடாது. யார் வந்து உனக்கு நான் இவ்வளவு தருகிறேன், இவ்வளவு பெருமதியான சொத்து தருகிறேன், இவ்வளவு பணம் தருகிறேன், நீ இப்படி ஒரு ஷிருக்கு செய்ய வேண்டும் என்று உங்களிடத்திலே சொன்னால் கூட அது எப்படியான ஒரு ஷிருக்கு என்றாலும் நீங்கள் அதிலே நுழைவதற்கு தயாராக இருக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, மார்க்கத்தினுடைய எந்த ஒரு விஷயத்தையும் எங்களுடைய உலக லாபங்களை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹுடைய வசனங்களையோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளையோ நிராகரிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. முன்னைய சமூகத்தினர் நிராகரித்தார்கள், அதனால் அவர்கள் அழிந்து போனார்கள். அதே ஒரு சூழ்நிலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கும் ஏற்பட்டது, அதுவும் அது பிற்காலத்திலே இல்லாமல் போய்விட்டது. அதே சூழ்நிலை எங்களுக்கும் ஏற்படலாம். நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்கும் வரைக்கும், அதிலே கண்காணிப்போடு இருக்கும் வரைக்கும் எங்களுக்கு வெற்றி இருக்கிறது. ஆனால் தான் நினைத்ததை அல்லாஹு தாலா சாதிக்கக்கூடியவன். அல்லாஹு தாலா எங்களுடைய இறுதி மூச்சு வரைக்கும் அல்லாஹுடைய இந்த வேதங்களின் பிரகாரம், அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலின் பிரகாரம் எங்களை நடக்கச் செய்து, எங்களுடைய பிள்ளைகளையும் நடக்கச் செய்து, எங்களையும் எங்களுடைய குடும்பத்தினரையும் உயர்வான ஜன்னத்தில் பிர்தோசிலே அல்லாஹு தாலா குடியிருத்தாட்ட வேண்டும். அதற்காக வேண்டி நாங்கள் ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும். அல்லாஹு தாலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. வ அகூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்.